கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டான வாழ்த்துலோடு நாம் பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். இந்த நாள் கூட சகோதர சொன்னமாக நாம் பார்க்குற பாடத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரமிடு, உலகின் மகா பிரமிடு, கிரேட் பிரமிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மகா பிரமிடு அப்படின்னு சொல்லப்படுது. அன்பாந்த சகோதர சொல்ல, இது எகிப்தில் வந்து கீசா என்ற இடத்துல இருக்குது. இது வந்து கீசா பிரமிடு, கீசாவின் பிரமிடுன்னு கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க அன்பாந்த சகோதர சொல்ல. சரி, பிரமிடை குறித்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. பிரமிடை குறித்து என்ன நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள். பிரமிடை குறித்து இப்போ சப்ஜெக்டில் போகலாம். பிரமிடை குறித்து நமக்கு என்ன தெரியும், நமக்கு இது இருக்கும் உள்ளுக்குள் நிறைய அறைகள் இருக்கு. பிரமிடு வந்து எகிப்தில் வந்து பொக்கிஷம்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி பொக்கிஷங்கள், ராஜா ராணியுடைய நகைகள் இல்லைங்களா, ராஜாக்கள் புதைச்சி வச்சிருந்த புதை பொருட்கள் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆ, அப்புறம் வேறங்க பிரமிடை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக அதிசயத்தில் ஓடின, உலக அதிசயத்தில் அது ஒன்றா இருக்குது. சரி, அன்பாந்த சகோதரர் எல்லோரும் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. உலக அதிசயங்களில் வந்து ஒன்றான மகா பிரமிடு சகோதர சொல்ல, அது வந்து கீசா, எகிப்து தேசத்தில் கீசாவு, கீசாவில் இருக்கிறதுனால கீசாவின் பிரமிடு என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பிரமிடு குறித்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிடு இப்போ உலக அதிசயங்களில் ஒன்று, ஏழு அதிசயங்களில் இது ஒன்றா இருக்குது. இதுக்கு முன்பு இருந்த ஏழு அதிசயத்துலேயும் இருந்துச்சு, இடம் பெற்றிருந்துச்சு. இதுக்கு முன்பு பிரமிடு, நேபுகாத்நேச்சருடைய தொங்கும் தோட்டம், ஒரு பெரிய தேவதையுடைய சிலை இருந்துச்சு, இந்த மாதிரி அதில் ஒரு ஏழு இருந்துச்சு, அதில் அதுலேயும் பிரமிடு இடம் பெற்றுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஏழு அதிசயங்களே பிரமிடு வந்து இடம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சகோதர. அதுக்கப்புறம் அதில் தான் தாஜ்மஹால் வந்திருக்குது. இப்போ அடுத்து இன்னொரு இது எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரமிடு எடுத்துட்டாங்க, பிரமிடு எடுத்துட்டு தாஜ்மஹால் கூட எடுத்தாங்க சார், எடுக்கிறான்னு சொன்னாங்க. அப்போ வந்து எல்லோரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க சார், இந்தியாவிலலாம் தாஜ்மஹால் தூக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்புறம் தாஜ்மஹால் திரும்ப வச்சுட்டாங்களாட்டது. ஆனால் பிரமிடு வந்து எடுத்து தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டாங்க, பிரமிடு தேவையில்ல அப்படி எடுக்கணும்னு சொன்னாங்க. உடனே கேட்டாங்க, பிரமிடு உலக அதிசயத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எடுக்கிறீங்களே, அது எப்படி சரியா அப்படின்னு கேட்கும்போது, இது உலக அதிசயத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. இது உலக அதிசயத்தில் கூட வைக்க முடியாது, இது உலக அதிசயத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குதுனால இது பிரமிக்க முடியாத விஷயமா இருக்குது, இதை வந்து யாராலையும் கணிக்க முடியல, இது எப்படின்னு யூகிக்கூட முடியல, மனித அறிவில் யூகிக்கூட முடியாத மாதிரி இந்த பிரமிடு அமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இது உலக அதிசயத்துக்கு மேலாக நிலை இருக்கிறனால ஏன் உலக அதிசயத்துக்கு கீழாக வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக பரவாயில்ல, உலக அதிசயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு உலக அதிசயத்தில் வச்சுருக்காங்க அன்பாந்த சகோதர சோழ. அப்படி இருக்கும்போது இந்த பிரமிடு வந்து அன்பாந்த சகோதர சோழ எகிப்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை குறித்து பைபிளுக்கும் பிரமிடுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நான் போய் பைபிள் கிளாஸில் பிரமிடை பற்றி எடுத்துகிட்டு இருக்கணும் இல்லை. இன்றைக்கி புற மாஸ்தார் கூட பிரமிடு வீட்டில் வச்சுட்டுருக்காங்க, சின்ன சின்னதாக செஞ்சு செஞ்சு வச்சுக்கிறாங்க, அதில் என்ன ஒரு பொருள் வச்சா கெடாது இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதேமாதிரி ஒரு என்னாச்சும் பிளைடு வச்சா ஷார்ப் ஆயிருந்தான், அது உள்ளே போனால் ஷார்ப் ஆயிருந்தாமா. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கதை சொல்கிறாங்க, பிரமிடை பற்றி நிறைய கதை சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பிரமிடை பற்றி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதும் தெரியாது. ஆனால் பிரமிடு வந்து நல்லது இருக்கிறது, நல்லது வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பிரமிடு மாதிரிலாம் செட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பை செட் பண்ணுறதில் அது ஒரு ராசி நல்லது அப்படின்றத செக் பண்ணுறது, அதிர்ஷ்டம் அப்படி சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம் அன்பாந்த சகோதர சோழ. சரி, இதுக்கும் பைபிளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, பைபிள் கிளாஸுக்கும் பிரமிடுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆரம்பத்தில் நல்லா தான் பைபிள் கிளாஸ் போச்சு, திடீர்னு பிரமிடு கிரமிடுன்னு சொல்லிட்டு இறங்கியோ திசை திருப்பிட்டீங்களா இப்போ தான் இல்லைங்களா. பைபிள் கிளாஸ் மேலே தான் கொண்டு வந்தீங்க, கடைசியில் பிரமிடுன்னு வந்து இப்போ எங்களை யோசிக்கிறேன், பைபிள் கிளாஸ் வேற எங்கேயும் போதாட்டுக்கு தட்டின்னு யோசிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி. பிரமிடு வந்து பைபிளுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா அன்பாத சகோதரர் சொல்ல, பிரமிடுக்கும் பைபிளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. பைபிளில் பிரமிடு கண்டிப்பாக இருக்குது. அன்பாந்த சகோதரர் எங்கே வசனதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா புஸ்தகத்தில் இருக்குது பாருங்கள். ஏசாயா 19 19 19 20 வசனங்கள். பாருங்க, அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும், அது எகிப்து தேசத்திலே சேனைகள் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாக இருக்கும் அப்படி சொல்லப்படும். அக்காலத்திலே அப்படின்னா ஒரு காலத்தில் இல்லைங்களா, அப்போ சொல்கிற வசனம் சொல்லும்போது அக்காலத்தில் ஒரு காலத்தில் வந்து பின்னாடி ஒரு காலத்தில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தின் நடுவில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம், அந்த பலிபீடம் எங்கே இருக்கு பார்த்தா எகிப்து தேசம் நடுவில் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து அது வந்து ஒரு அடையாள சின்னமாக இருக்கணும், ஸ்தம்பமாக இருக்கணும். இப்படிங்களா அடையாள தூண்கள் வைக்கிறாங்க இல்லைங்களா, நினைவு தூண்கள் வைக்கிறாங்க, அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளாக வச்சுருப்பாங்க பாருங்கள், கலெக்டரேட் முன்னாடி வச்சுருப்பாங்க, தூண் வச்சுருப்பாங்க. அதுபோல் இந்த வந்து ஒரு நினைவு ஸ்தம்பமாகவும் இருக்கணும். அது எங்கே இருக்குன்னா எகிப்தோடைய எல்லையிலையும் இருக்கணும் அப்படி சொல்கிறார். எகிப்தேசம் மத்தியிலையும் இருக்கணும், அது எல்லையிலையும் இருக்கணும் அப்படி சொல்கிறாரு சகோதர சொல்ல. அதன் எல்லையருக்கே ஒரு ஸ்தம்பம் உண்டாயிருக்கும், அது எகிப்து தேசத்திலே சேனல் கத்திற்கு அடையாளமும் சாட்சியமாக இருக்கும். இதை படிக்கும்போது நம்ம எப்படின்னா மத்தியில் ஒன்று இருக்க மாட்டேது, எல்லையில் ஒன்று இருக்க மாட்டேன்னு நினைக்க சொல்லு இல்லைங்களா. இதை ஒன்றே தான் சொல்லுது, எகிப்து இந்த பிரமிடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் வந்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடமாக இருக்கணும், அதே சமயத்தில் வந்து எல்லையில் வந்து அது நினைவு ஸ்தம்பமாகவும் இருக்கணும் அப்படி சொல்லுவோம், ஒரு அடையாளமாகவும் இருக்கணும் அப்படி சொல்லப்படுது சகோதர சொல்ல. இது கொஞ்சம் குழப்பமான வசனமாக தான் இருக்கு இல்லைங்களா. எகிப்து மத்தியிலன்னா எங்கே இருக்கணும், நடுவில் இருக்கணும். எல்லைன்னா எப்படி மத்தியில் இருக்கணும் எல்லையில் இருக்கணும், எப்படி ஒன்று தான். எகிப்தில் அடியில் மாட்டிக்கணும், முழு எகிப்து எகிப்து மத்தியிலேருந்து எல்லை வரைக்கும் இழுத்தம்னா பிரமிடை முழு எகிப்து அடியில் மாட்டிக்கும், எல்லாம் நசிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ எப்படி வைக்கிறது இல்லை தான், இல்லை எல்லையில் இருக்கிற மாதிரி அந்த வியூ பார்க்குற மாதிரி இருக்கு அப்படி கூட சொல்லுங்க. எல்லையிலே இருக்கணும்னு இருக்குது, எல்லையிலே இருக்கணும் மத்தியிலே இருக்கணும், அது ஒரு வித்தியாசமாக இருக்குது வசனம். இதுதான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இது வந்து என்னுடைய சம்மந்தப்பட்ட விஷயன்றதுக்கு ஊர்ஜிதப்படுத்துக இது மாதிரி சில இதை மறைச்சி வைப்பார். இது கண்டுபிடிச்சலாம், நம்ம கண்டுபிடிச்சா ஈஸியாக இதுதான் கண்டுபிடிக்கலாம் நம்ம. அன்பாந்த சகோதர சொல்ல அது வந்து அந்த வசனத்தை வச்சுட்டு ஆதிலேருந்தே தேடிட்டாங்க, எகிப்தில் வந்து கர்த்தருக்கு எங்கே பலிபீடம் இருக்குதுன்னு தேடியெல்லாம் பார்த்துட்டாங்க. எகிப்து ஒரு அது பாலைவனம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் என்ன பலிபீடம், கர்த்தருக்கு பலிபீடம் எங்கே வரணும், எங்கே இருக்கும், ஆக்சுவலாக இஸ்ரேலில் தான் இருக்கணும். கத்திற்கு பலிபடுச்சு இஸ்ரேலில் தான் வச்சுருவோம், அவங்க தான் வழிபடுறவங்க இல்லைங்களா. எகிப்துக்கு கத்திற்கு சம்மந்தமே இல்லை, அது புற ஜாதியில் இருக்குது, புற மாதத்தில் இருக்க ஜனங்கள் இல்லைங்களா. அங்கே வந்து இஸ்ரேல் அடிமையில் இருந்த இடம் வேறது, அங்கே கத்துக்கு பலிபீட வச்சு என்ன பலி செலுத்திட்டு இருப்பாங்களா இல்லைங்களா. அது மாதிரி பலி செலுத்துகிற இடம் இருக்குதா எகிப்தில் அப்படின்னா அதுவும் அப்படியே இங்கேயே காணும். சரி, நினைவு ஸ்தம்பம் என்னாச்சு, எல்லையில் வந்து பார்த்து நினைவு ஸ்தம்பம் ரெண்டாக இருக்க மாட்டேது, நினைவு ஸ்தம்பம்னாச்சு இங்கே இருக்க மாட்டேன் சொல்லி அங்கே போய் பார்த்தா அங்கே நினைவு ஸ்தம்பம் எதுவும் இல்லை. அப்போ இது என்னதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அன்பாந்த சகோதர சொல்ல இதுவரை யாரும் கண்டுபிடிக்க முடியாத அந்த விஷயத்தை வந்து 150 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அது கண்டுபிடிச்சாங்க. இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, பிரமிடு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பிரமிடு எப்படி மத்தியில் இருக்குது, எப்படி எல்லையில் இருக்குது, அதை குறித்து நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். சகோதர சொல்ல இதுவே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமாகவும் இருக்குது, இதுவே கர்த்தருக்கு வந்து ஒரு நினைவு ஸ்தம்பமாகவும் இருக்குது அன்பாந்த சகோதர சொல்ல. சரி, அப்படிப்பட்ட பிரமிடு உலக அதிசயத்தில் ஒன்றாக கருதப்படுது, மகா பிரமிடு, கீசாவின் பிரமிடுன்னு சொல்லப்படுது. உலக அதிசயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் மகா பிரமிடு உலக அதிசயத்தில் ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிரமிடில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பாந்த சகோதர சொல்ல பார்க்கலாம். அந்த பிரமிடை குறித்து அந்த அமைப்பு கட்டுமானங்கள் எப்படி கட்டப்பட்டதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரமிடோட உயரம் எடுத்துகிட்டின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 486 அடி உயரம் உயரத்தை கொண்டதாக இருக்குது. 486 அடி உயரம் கொண்டது இந்த பிரமிடு. ஒரு கம்பீரமான தோட்டத்தில் பாருங்கள் அந்த பிரமிடு 486 அடி உயரம் கொண்டது இந்த பிரமிடு. உதாரணம் சொல்ல போனால் நமக்கு புரியாமல் சொல்லணும்னா சென்னையில் எல்ஐசி பில்டிங் எத்தனை அடுக்குங்க தெரியுமா? இல்லைங்களா, அது என்ன ஒரு 12 அடுக்கு 15 அடுக்கு இருந்து எரிஞ்சு போச்சு, 2 அடுக்கு எரிஞ்சு போச்சு சொன்னாங்க இல்லைங்களா. 12 அடுக்கு தான் இப்போ இருக்குது. ஆனால் அதே வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மெட்ராஸ் போகிறவங்களும் இன்றைக்கி தான் எம்ஜிஆர் சமாதி, இந்த சமாதி, அந்த சமாதி பார்த்துட்டு. ஆனால் ஃபஸ்ட்டெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்ஐசி பில்டிங் தான் போய் பார்க்க போவாங்க. சென்னைனாவே பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங் காமிச்சு தான் இது சென்னையை காட்டுவாங்க இல்லைங்களா. அந்த எல்ஐசி பில்டிங் வந்து அவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு, அவ்வளோ உயரமான பில்டிங். அப்படி நின்று அப்படி அண்ணா வந்து பார்ப்பாங்க எல்லோரும், பா எப்படி கட்டியிருக்காங்க பாரு இல்லைங்களா, ஃபாரின் மாதிரி கட்டியிருக்காங்க. அது ஒரே ஒத்த பில்டிங் நின்றுருங்க, சுற்றி குடிசையாக தான் இருக்குங்க சகோரசில். ஆனால் அப்போ வந்து அதை தான் பார்த்தாங்கல்ல, ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாங்க, என்னமோ கட்டியிருக்காங்க எல்ஐசி பில்டிங் அப்படி சொன்னாங்க சகோரசூரில். அது வந்து ஒரு 12 மாடி கட்டிடம் அவ்வளோதான். ஆனால் பிரமிடு வந்து அந்த மாதிரி கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 மாடி கட்டிடம். 50 மாடி கட்டிடம் என்ன உயரம் இருக்குமோ அவ்வளோ உயரத்தில் பிரமிடு அமைக்கப்பட்டு, அவ்வளோ உயரத்துலேருந்து ஒரு கம்பீரமாக நிற்குதுங்க. அது பக்கத்தில் நின்னோம்னா அது எதுவும் எறும்பு ஊறிட்டுக்கிற மாதிரி, அதை சுற்றி எறும்பு மாதிரி தான் நம்ம சைஸ் இருக்குங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குற அன்பாந்த சகோதர சொல்ல. இதோடய நீளம் பார்க்கும்போது இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சதுரம், கீழே வந்து ஒரு சதுரமாக இருக்குது அந்த நிலப்பரப்பு. சதுரத்துலேருந்து 4 மூலம் ஏறி இருக்குது இப்படி, புரியுதுங்களா, புரிஞ்சுக்கிறீங்களா? கீழே சதுரம், அந்த சதுரம் 4 பக்கம் இப்படி ஏறி பிரமிடாக கூம்பாக மேலே வந்திருக்குது இல்லைங்களா சகோதர சொல்ல. இதனுடைய நீளம் ஒவ்வொரு பக்கம் நீளத்தையும் அளந்தீங்கன்னா பா என்ன அளவு வருது பார்த்தீங்கன்னா, 764 அடி நீளம் உடையது ஒவ்வொரு பக்கமும். 764 அடி, 764 அடி நீளம் உள்ளதாக சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு அன்பார்ந்த சகோதர சோழ. அப்படின்னா அது எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்குது, நிலப்பரப்பு எவ்வளோ பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 13 ஏக்கர் நிலப்பரப்பு பிடிச்சிருக்குது. 13 ஏக்கர் நிலப்பரப்பில் அது பிரமிடு அமைக்கப்பட்டு 13 ஏக்கர்ஸ், அந்த அளவுக்கு அந்த நிலப்பரப்பு வந்து இந்த பிரமிடு வந்து பிடிச்சி கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற அன்பார்ந்த சகோதர சோழ. இந்த பிரமிடுடைய உயரம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா சகோதர சொல்ல, இதோடய உயரம் வந்து 486 அடி, நீளம் வந்து 764 சதுர அடி, சதுரமாக இருக்குதுங்க, அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த பிரமிடோடய மேல்கல், அந்த உச்சில இது பார்த்தா அந்த கல் இல்லைங்களா, அந்த மேல்கல்லோடு அது மட்டும் தனி வெயிட்டுங்க. அது மட்டும் எவ்வளோ வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அதுக்கு முன்னாடி இந்த பிரமிடோடைய கல், ஒவ்வொரு கல்லாக இணைக்கப்பட்டது இல்லைங்களா. இது பார்த்தா லாங் ஷாட்டில் இருக்குது, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த இணைக்கப்பட்ட கல்கள்லாம் இருக்கும் சகோதர சொல்ல. இந்த பிரமிடில் இருக்கிற ஒரு கல்லுடைய வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா, எடை மட்டும் பார்த்தீங்கன்னா 16 டன் ஒரு கல். ஒவ்வொரு கல் வச்சு 16 டன் கல் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லும் 16 டன்ல அந்த கல் வந்து செருகப்பட்டிருக்குது சகோதர சொல்ல. அதாவது 16 டன்னா நம்ம கணக்கில் பார்க்கும்போது எவ்வளோ சொல்லாங்க, 16,000 கிலோ. ஒரு கல் வந்து 16,000 கிலோ, ஒரு டன்னுன்றது 1,000 கிலோ இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது 16×1,000 ஏன்னா 16,000 கிலோ எடை உள்ள ஒரு கல். ஒவ்வொரு கல்லும் நம்ம செங்கல் இருக்குது பார்த்தீங்களா, செங்கல் வச்சு வச்ச மாதிரி 16,000 கிலோ கல்லை குத்தி வச்சு கட்டியிருக்காங்க இல்லைங்களா. அது எப்படி கட்டியிருக்காங்கன்னா, இப்படி நீட்டு வாக்கில் வைக்கல, இப்படி குறுக்கில் சொருகிருக்கிறாங்க. கல் இப்படி நீட்டமாக இருந்துச்சுன்னா இல்லை, அந்த மாதிரி எடுத்தது இப்போ உள்நோக்கி சொருகப்பட்டு கட்டப்பட்டிருக்குது அன்பார்ந்த சகோதர சோழ. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கும் இடைவெளி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் நுழையிற அளவு தான் துவாரம், ஒரு சந்து இப்படியே பேப்பர் உள்ளே சொருகலாம் அவ்வளோதான். அவ்வளோ நெருக்கமாக கட்டியிருக்காங்க, ஒரு அந்த காங்க இந்த கலவு போகிறது கூட இடம் இல்லை, அந்த மாதிரி கரண்டி கூட உள்ளே சொருகாத மாதிரி ஒரு பேப்பர் துவாரம் சொல்கிறது தான் அந்த அவ்வளோ நெருக்கமாக அந்த கற்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம் அன்பு அந்த சகோதர சொல்லு. அதாவது இது கிரேட் பிரமிடுன்னு பேர் எடுத்துருக்குதுங்க, அந்த மாதிரி விசித்திரமாக கட்டப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, இது மேலே இருக்கிற கல், இந்த உச்சியில் இருக்கிற அந்த கல் அதனோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 880 டன். மேலே இருக்கிற கல் மட்டும் 880 டன் வெயிட் உள்ள மேலே இருக்கிற கல் இருக்குது. 880 டன்னுனா 1,880 போட்டால் எவ்வளோ வருதுங்க, 880,000 கிலோ மேலகர் கல். மேலகர் கல் வச்சுருக்காங்க, மேலகர் கல்லுலேருந்து கட்டியிருக்காங்க. 880,000 கிலோ எடை உள்ள கல் வைக்கப்பட்டது, நான் மத்தியில் இருக்கிற உயரத்தில் இருக்கிற கல் அந்த வெயிட் இருந்துக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை அன்பார்ந்த சகோதர சொல்ல, இந்த கல் வந்து அப்படியே கத்தியில் கேக் அறுத்த மாதிரி அறுத்துருக்குது. ஒவ்வொரு கல்லும் அப்படி கேக்கு ஸ்லைஸ் அறுத்த மாதிரி சதுசமாக அழகாக, மைசூர் பாக்கு பார்த்துருக்கீங்களா, அந்த பழைய மைசூர் பாக்கு, இப்போ இருக்க மைசூர் பாக்கு டிசைன் சைஸ் எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. பழைய காலத்து மைசூர் பாக்கில் பார்த்துட்டு நீட்டமாக இருக்கும் இல்லைங்களா, அது போல் அறுத்த மாதிரி கேக்கில் அறுத்த மாதிரி அந்த மைசூர் பாக்கு அறுத்த மாதிரி கற்கள் வந்துருக்குது. அன்பந்த சகோதர சோழர் அது பாலைவனம், சுற்றி மலைகளே கிடையாது. எங்கேருந்து அந்த கல் அறுத்துட்டு வந்திருப்பாங்க? ஒரு கல்லை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டங்க இல்லைங்களா. எங்கேருந்து இந்த கல்லை வெட்டி எடுத்திருப்பாங்க? இன்றைக்கி நம்ம காலத்தில் கூட அவ்வளோ நேர்த்தியாக கல்லை வெட்டி எடுக்கிறதுக்கு இயந்திரம் இல்லை, ஒன்று கண்டுபிடிக்கல இல்லைங்களா. அதை கோணை மானமாக சாத ஓரளவுக்கு வெட்டி எடுத்துகிட்டு வந்து அங்கே இங்கே கொண்டு அறுக்கிறாங்க சில. இப்போ தான் வந்து கிரானைட் கல்லை பழக பழக அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போலாம் எந்த வசதியும் இல்லை, எதை வச்சு அதை அறுத்தாங்க அந்த கல்லை? எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத, எந்த ஒரு மிஷினரி இல்லாத, எதுவுமே இல்லாத காலத்தில் அந்த கல் வந்து வெட்டி எடுக்கப்பட்டு வந்திருக்குது. அன்பந்த சகோதர சோழர் அப்படி இருக்கும்போது 880 டன், 880,000 கிலோ எடையுள்ள அந்த கல்லும், மற்றும் ஒவ்வொரு கல்லும் 16 டன் எடையுள்ள 16,000 கிலோ உள்ள எடை கற்களும் எடையுள்ள கற்களும் அதில் இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அன்பந்த சகோதர சோழர். அது மட்டும் இல்லை, இதில் இடையில் இருக்கிற கற்கள் ஒவ்வொரு கல்லுடைய வே நீட்டை மட்டும் அளந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 அடி நீளம் உள்ளது. ஒரு கல்லுடைய நீளம் வந்து 30 அடி. 30 அடினா எவ்வளோ தூரம் வருங்க? இப்போ நம்ம வீடே 30 அடி நீளத்தில் கட்டிடுவோம் இல்லைங்களா, இந்த நீட்டை வருங்களா, வருமையா 30 அடியா? அது 40. இந்த பக்கம் அந்த வீட்டிலேருந்து 30 அடி வருமா? அந்த ஒரு கல்லோட சைஸுங்க நீட்டம். இந்த மாதிரி ஒரு கல்லை தூக்கிட்டு வர முடியுமா? எந்த வசதி இல்லாத காலத்தில் கட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கல்லை தூக்கி உள்பக்கமாக சொறி இருக்கிறாங்க. பார்த்தா வெளியில் பார்த்தா சதுரமாக தெரியும் அவ்வளோதான், ஆனால் நீட்டும் போயிருக்குது, உள்ளுக்குள்ளே போயிருக்குது எல்லாமே. அந்த மாதிரி சொருகி கட்டப்பட்டிருக்குது அன்பாந்த சகோதர சோழர். 30 அடி நீளமுள்ள கற்கள் வந்து இது கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பிரமிடுக்கு வந்து கால வயது பார்த்திங்கன்னா 4000 வருடம் பழமை வாய்ந்ததாக ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல அவங்களால். இது எப்படின்னா கிமு 2170 கட்டப்பட்டிருக்க வேண்டும்னு கணக்கிடுறாங்க அவ்வளோதான். கிமு 2170 கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கப்படுது அன்பாந்த சகோதர சோழர். அது மட்டும் இல்லை, இதை எதை கொண்டு வெட்டினார்கள், எந்த மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க யாருக்குமே தெரியல. இது ஒருவேளை வெட்டி எடுத்துகிட்டு வந்தால் எது எதில் தூக்கிட்டு வருவாங்க, அந்த கல்லில் தூக்கிட்டு வர முடியும் இல்லையா? அது எட்டு அந்த மாதிரி எதில் தூக்கிட்டு வந்தாங்க, எப்படி எங்கே வெட்டினாங்க, அப்படி தான் ஒரு மலையை காலி பண்ணியிருக்கணும். அந்த மலை தான் எங்கே இருந்துச்சு இப்போ அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஸாக எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது அன்பாந்த சகோதர சோழர். அது மட்டும் இல்லை, இந்த பிரமிடுடைய மேல் பூச்சி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி போட்டுக்காங்கன்னா சுண்ணாம்பு பூச்சி. பழைய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பில் தானே கட்டிருக்க, சுண்ணாம்பு கலை வச்சு தான் கட்டுவாங்க. பழைய பார்த்துருக்கீங்களா சுண்ணாம்பு சாந்துங்களா, அது சாந்து வச்சு தான் அது வீடு கட்டுவாங்க. பழைய கலெக்டர் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பில் தான் கட்டு, பெரிய பெரிய சவுரா இருக்கலாம் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து நம்ம இப்போ கட்டுறதோட ஸ்ட்ராங்காக இருக்குது அதெல்லாம். அது போல் சுண்ணாம்பில் வச்சு தான் பூச்சி பூசியிருக்காங்க, வெளிப்பூச்சி பூசியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை வெள்ளை நல்லா தேய்ச்சிருக்காங்க. யார் மேலே ஏறி தேய்ச்சாங்கன்னு தெரியல அப்படி இல்லைங்களா. அந்த மாதிரி தேய்க்கிற அளவுக்கு அந்த கரண்டி தான் இப்போ இருந்திருக்குமா தெரில. இல்லை அப்படியே கரண்டி தேய்க்க முடியுமா? ஒரு ஊரில் இந்த தரை இந்த தர போகிறதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணிடுறாங்க தேய்க்கிறதுக்கு இல்லைங்களா. அந்த பிரமிடை சுற்றி தேய்க்கணும்னா எப்படி தேய்க்க முடியும் இல்லை? அப்படியே பல 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 பலன்னு ஒரே மாதிரி தேய்க்கப்பட்டிருக்கலாம். இது வந்து சகோதர சொல்ல அந்த உச்சியில் மட்டும் அந்த சுண்ணாம்பு கலவை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் விழுந்துருச்சு, கீழே விழுந்துருச்சு. இப்போ கழுகு தான் இப்போ தெரியுது, மேலே மட்டும் ஒரு மாடல் கொஞ்சம் இருக்குது வச்சுருக்கு தேவன் விட்டுருக்குறாரு. இதெல்லாம் வந்து விழுந்துச்சு. அதில் எப்படி பார்த்தா வெள்ளை வெளியேறு இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒயிட்டாக இருக்கும் பார்க்கும்போது. பார்த்தீங்கன்னா எகிப்து மணலில் வந்து அந்த பிரமிடு அமைக்கப்பட்டது, வெள்ளை கலரில் அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து சூரிய வெளிச்சம் படும்போது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா அந்த சூரிய வெளிச்சம் அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், வெளிச்சம் அப்படியே பிரதிபலிக்கும். பிரதிபலிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது மேலே உயர்த்தது பார்த்தீங்கன்னா மணலில் வந்து ஒரு வைரக்கல்லை தூக்கி போட்டாமல் இருக்குமா, அப்படி ஜொலிக்குமா. பட்டை தீட்டப்பட்ட வைரக்கல் அடி பட்டை தீட்டப்பட்டு மணல் அப்படி பதிஞ்சிருக்காமல் இருக்குமா பார்த்து, அப்படி அந்தளவுக்கு வெளிச்சம் பட்டு கண்ணு கூசுமா, அவ்வளோ ஒயிட்டாக இருக்குமா, பளிங்கு போல் இருக்குமா பார்க்குறது. பிரமிடு கட்டின புதுசில் சகோதர சொல்ல அது கண்ணை பறிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக அது அமைக்கப்பட்டிருந்தது அப்படி சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த பிரமிடுடைய மொத்த எடை பார்க்கும்போது 6 மில்லியன் டன், 6 மில்லியன் டன் பிரமிடு மொத்த எடை வந்து 6 மில்லியன் டன் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பார்க்கும்போது அன்பாந்த சகோதர சொல்ல ஒரு நட்சத்திரம் பூமியில் விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குமா பார்த்தா, அந்த வெள்ளையே மின்னிட்டு இருக்கிறது பார்க்கும்போது பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்துருச்சாட்டுக்குது அப்படி தான் நினைப்பாங்க. அந்தளவுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி அந்த பிரமிடு வந்து அமைக்கப்பட்டிருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற அன்பார்ந்த சகோதர சொல்ல. அது மட்டும் இல்லை, இந்த பிரமிடு வந்து இது அப்புறப்படுத்தலான்னு எகிப்தில் வந்து நினச்சாங்க, இதை வந்து எடுக்கலாம் கூட நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த பிரமிடு அப்புறப்படுத்துறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு மிஷினும் கண்டுபிடிக்கலையா. இந்த பிரமிடு வந்து அப்புறப்படுத்துறதுக்கு உலகளாவில் எத்தனையோ மிஷினரி இருந்தாலும் கூட இது இடம் விட்டு இடம் மாற்ற முடியாதுங்க, ஒவ்வொரு கல்லும் உருவ முடியலையா. அப்படியே கஷ்டப்பட்டு உருகுனா கூட அதை கூட வேறு இடத்துல கொட்டினாலும் அங்கே ஒரு பிரமிடு ஆயிரும், புரியுதுங்களா. அப்படி இருக்கும்போது அன்பார்ந்த சகோதர சொல்ல, இந்த பிரமிடு வந்து யாராலையும் கலைக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்குது. பாம்பிச்சு கூட பார்த்துட்டாங்க, டும்மு டும்முன்னு வெடிக்குதான் பிரமிடு அப்படி தான் இருக்குதுங்களா. பாம்பெல்லாம் அசரவே இல்லை, அந்த மாதிரி அந்தளவுக்கு பவர்ஃபுல் பாம்பு வச்சு அசராத மாதிரி இருக்குது அந்த பிரமிடு. அன்பார்ந்த சகோதர சொல்லி இது போல் இந்த பிரமிடு கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி ஒருவேளை இந்த கற்களை அப்புறப்படுத்து நினச்சிங்கன்னா 1000 டன் ஏற்றக்கூடிய 6000 ரயில்கள் வேணுமா இந்த பிரமிடை இந்த இடத்துல வேறு அப்புறப்படுத்து நினச்சா. 1000 டன் ஏற்றக்கூடிய 6000 ட்ரெயின் வேணுமா, அதில் தான் தீட்டு போக முடியுமா. பார்லிமெண்ட் எங்கே ட்ரெயின் ஓட்டுறது இல்லைங்களா. அப்போ எப்படி ட்ரெயின் எந்த ட்ரெயினில் கொண்டாந்து அடிக்க வச்சாங்க இந்த கல்லெல்லாம், யார் தூக்கிட்டு வந்து இந்த கல்லெல்லாம் அங்கே வச்சது, யார் இந்த கல்லை கட் பண்ணி கொடுத்தது, எல்லாம் ஒரே சைஸில் யார் கட் பண்ணி கொடுத்தது. இந்த கல்லோடைய எண்ணிக்கை கூட பார்த்தீங்கன்னா சகோதர சொல்ல 144 கல்லுக்கு தான், புரியுதுங்களா. அந்த கல்லோடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 144 கல் வச்சு கட்டப்பட்டிருக்குது அந்த கல். அன்பார்ந்த சகோதர இப்படியெல்லாம் பிரமிடு வந்து ஒரு பிரமிக்கத்தக்க விதமாக கட்டப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். இது கட்டியது யாராக இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல யாராலையும். சயின்ஸ்லேயும் சரி, ஜாகிரஃபிலையும் சரி, ஹிஸ்ட்ரிலையும் சரி, இதை கண்டு யார் கட்டியிருக்கு, எந்த பீரியடில் கட்டியிருப்பான், எந்த ராஜா கட்டியிருப்பான்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பைபிள் ரிசர்ச் பண்ண எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெல்கிசேதேக்கின் காலத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. மெல்கிசேதேக் தான் கண்டிப்பாக கட்டியிருக்கணும், ஏன்னா அவருடைய காலத்தில் இக்காஸ் இனத்தை இருந்திருக்காங்க. இக்காஸ்னால் மேப்பிள் ராஜாக்கள் இருந்திருக்காங்க. அப்போ மெல்கிசேதேக் தான் மேப்பிள் ராஜா வந்திருக்காரு, இக்காஸ் இனத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். அப்போ இந்த மெல்கிசேதேக்குடைய காலத்தில் தான் இது கட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அன்பார்ந்த சகோதர சொல்லு, இது போல் இந்த பிரமிடு வந்து எல்லாத்துக்குமே ஒரு சவாலாக இருக்குதுங்க. இது யார் கட்டியிருப்பா, எப்படி கட்டியிருப்பான்னு ஒரே சவாலாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். மெல்கிசேதேக்கு பற்றி நீங்கள் பைபிளில் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. மெல்கி வசனம் எங்கே வந்து ஆதியாகமம் 14:18-20 வரைக்கும் வாசம். பாருங்க, மெல்கிசேதேக்கு வந்து அப்பவும் திராட்சரசம் கொடுக்குறாரு இல்லைங்களா. ஆபிரகாம் காலத்தில் நடந்த சம்பவம், அந்த மெல்கிசேதேக்குடைய காலத்தில் தான் இந்த பிரமிடு கட்டப்பட்டிருக்க வேண்டும் சொல்லிட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் வந்து கணிக்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த பிரமிடு என்ன மெத்தடில் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பார்ந்த சகோதர சொல்ல, இந்த பிரமிடு வந்து கணித முறைமையின்படியும் கட்டப்பட்டிருக்குது, புவியியல் முறைமையின்படி கட்டப்பட்டிருக்குது, வானவியல் முறைமையின்படி கட்டப்பட்டிருக்குது. சகோதர மூன்று மெத்தடை இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கணிதவியல் முறையில் கட்டப்பட்டிருக்குது, புவியியல் முறையின்படி கட்டப்பட்டிருக்குது, வானவியல் முறையில் கட்டப்பட்டிருக்குது. இவ்வாறாக இந்த பிரமிடு வந்து கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பார்ந்த சகோதர சொல்ல, கணிதம் அந்த கணிதவியல் முறையில் எப்படி இது கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பார்ந்த சகோதர சொல்ல, இது வந்து இந்த ஃபார்முலா வந்து 2700 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பிரமிடு கட்டப்பட்டிருக்குது. ஆனால் இது வரைக்கும் இந்த ஃபார்முலா வந்து பயன்படுத்தலை, நம்ம பூமியில் பயன்படுத்தலைங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி இது யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. இது இப்போ மேக்ஸில் படித்தோம்னா தெரியும், இந்த பை மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அந்த மெத்தடில் கட்டப்பட்டிருக்குது அப்படி சொல்கிறாங்க சகோதரர் சொல்ல. அது எப்படின்னா, அந்த பிரமிடு வந்து அப்படி வட்டம் போட்டிங்கன்னா, இந்த பிரமிடு 4 சதுரக்கு பதில் கீழ் பக்கம் அது அப்படியே ஒரு வட்டத்தில் வருது, கரெக்டாக வருது சகோதரர். வட்டத்தில் பாதியாக பிரிச்சிங்கன்னா அந்த பிரமிடோடைய பாதி அந்த பக்கம் இருக்குது, பாதி இந்த பக்கம் இருக்குது, சரியாக இருக்குதுங்க, அளவு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த பிரமிடு கட்டப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இந்த 4 முனைகளும் தொட்டு செல்லக்கூடிய இந்த பிரமிடு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஒரு கரெக்ட் ஃபுல் சர்க்கிள் கரெக்டாக வருதுங்களா, கொஞ்சம் கூட அது வந்து பிசங்காமல் கரெக்டாக அந்த வட்டம் வந்து அமையுது அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குற அன்பார்ந்த சகோதர சோழ. அது மட்டும் இல்லை, புவியியல் முறைமையின்படி எப்படி கட்டப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நான்கு முனைகள், நான்கு பக்கமும் நான்கு திசையை மென்ஷன் பண்ணி கட்டுக்குது இல்லைங்களா. ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி கட்டுக்குது நான்கு பக்கம். அந்த இதை வச்சு தான் திசையை கண்டுபிடிச்சாங்களாம். திசையை நிர்ணயிச்சது, இந்த பிரமிடு திசையை நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பூமியினுடைய மையப்பகுதி பிரமிடு தான். பூமியோட மையப்பகுதி அதை கரெக்டாக அச்சு அதை கரெக்டாக வருதுங்களாம். இது எப்படி அந்த காலத்துலேயே வந்து எந்த ஒரு அறிவு இல்லாத காலத்தில் எப்படி இந்த மையப்பகுதி இந்த இடத்த கரெக்டாக அச்சு, பூமியோட அச்சு கரெக்டாக பூமி சாஞ்ச மாதிரி இருக்குது, அச்சு வச்சு இங்கே தான் கரெக்டாக வருமா. இந்த அச்சு கரெக்டாக மையப்பகுதியை வச்சு பேஸ் பண்ணி இந்த பிரமிடு வச்சுருக்கிறாங்க. இந்த பிரமிடு தான் பூமியோட நடு மையன்னு கண்டுபிடிக்க முடியுமா. அது மட்டும் இல்லை, பூமியுடைய மத்தியில் கட்டப்பட்டது. பூமத்தி ரேகை இருக்குது பார்த்தீங்களா, பூமத்தி ரேகை மேலேயே வச்சுருக்குது. பூமத்தி ரேகை பாதி அந்த பக்கம் பிரமிடு, பாதி பிரமிடு இந்த பக்கம் இருக்குது. அந்த மாதிரி கரெக்டாக பூமத்தி ரேகை மேலேயே வைக்கப்பட்டிருக்குது. பூமியோட மத்திய ரேகை இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஜாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. இந்த பூமத்தி ரேகை மத்தியிலேயே வந்து இந்த பிரமிடு கட்டப்பட்டிருக்குது அன்பார்ந்த சகோதர சோழ. அன்பார்ந்த சகோதர சோழ, இது மாதிரி புவியியல் முறைமையின்படி கட்டப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். இன்னும் இன்னும் வசனங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓ சூரியன், பூமி வந்து சூரியன் சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ காலங்களுக்கு 365 அந்த கணக்கு கணக்கு வருதுங்க. சுற்றி கணக்கு வச்சுக்கலாம், அந்த கணக்கு வருது. பிரமிடு சுற்றி வர கணக்கு அது மாதிரி கரெக்டாக வருதுங்களா. இது போல் அந்த பிரமிடு வந்து கட்டப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். அது கணக்கு வந்து அது சொல்கிறாங்க, பின்னாடி வந்து கணக்கு சொல்கிறாங்க. சகோதர சோழ, இவ்வாறாக அந்த பிரமிடு வந்து புவியியல் முறைமையின்படி கட்டப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இது எப்படி இந்த கணித முறைப்படி எப்படி கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எப்படி பில்டிங் கட்டினா எப்படி கட்டுவோம், நம்ம எல்லாருமே கீழேருந்து ஒவ்வொரு கல்லாக கட்டிட்டு தான் மாடி கட்டிட்டு மேலே ஏறுவோம் இல்லைங்களா. ஆனால் இந்த பிரமிடு எப்படி கட்டப்படணுமா, இந்த மாதிரி ஷேப்பில் கட்டணும்னா மேலேருந்தான் கீழே கட்டணுமா. ஃபஸ்ட்டு மேல் கல் வைக்கணும், இந்த கல் வைக்கணும், மேல் கல் வச்சுட்டு அப்புறம் கீழ்கல்ல வச்சுட்டு வரணும். யாருக்கு மேல் கல்லை தூக்கி பிடிச்சி நிற்கிறதா இருக்கும், தேக்க முடியாது இல்லைங்களா. 850,000 டன் உள்ள கல்லை வந்து தீ நிறுத்த முடியும், மேலே போய் நிற்குமா. எங்கே ஃபஸ்ட்டு எங்கே வைப்பீங்க, கொஞ்சம் பிடிங்க என்ன சொல்ல முடியுமா நம்ம. 850,000 கிலோ அந்த பெரிய கல்லுங்க இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படிதான் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைக்க கெஸ்ட் பண்ணிக்கலைங்களா. சகோதர சில அப்படி இல்லை, மேலேருந்து வச்சு அந்த கல் வச்சுட்டு தான் அந்த நான்கு மூனைகளும் கரெக்டாக அளவு எடுத்து இறங்கியிருக்க, கல் இறக்கப்பட்டது கீழே. இந்த மெத்தடை கட்ட முடியும், வேறு வழியே இல்லைங்களா, அது கட்டுறதுக்கு இப்படி தான் கட்டணுமா. இதை வந்து ஜப்பான்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதே மாதிரி நாங்கள் மார்பிளில் கட்டேன்னு சொல்லிட்டு பளிங்கு கல்லில் கட்டினா ட்ரை பண்ணாங்க. அது நெட்டில் போய் பார்த்தாலே தெரியும், கட்டுறதெல்லாம் காட்டுவாங்க. அது ட்ரை பண்ணிவிட்டு இவங்கனா இவ்வளோ தான் கொஞ்சம் தான் கட்டினாங்க, கட்டிவிட்டு அதே வந்து கல்லெல்லாம் தூக்கிட்டு வர முடியல எங்களால், இதெல்லாம் யாரால் தூக்கிட்டு வர முடியும் இதெல்லாம். அவங்க சொல்கிறாங்க, இது எப்படி கட்டினாங்கன்னு தெரியல, இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டான். பாதி அதுக்கு நின்று போச்சு. அது அந்த பிரமிடெல்லாம் ஒரு கல் அவங்க தூக்கிட்டு வரதை கொண்டாட காட்டுறாங்க. ஒவ்வொரு கல் வந்து அவங்க உருட்டுறதுக்குள்ளே, அது மணலில் உருட்டுறதுக்குள்ளே போதும் போதுனாச்சு. போட்டு கீழே உருளையெல்லாம் வச்சு உருட்டி விட்டு வராங்க, போய் மணலில் சொரிக்கிறது, அப்புறம் திரும்ப தடுமாறாங்க. ஒரு கல்லை கொண்டாது ரொம்ப சிரமப்படுறாங்க. இது எப்படி அந்த காலத்தில் வந்து மலைகளை உடைச்சி இந்த கற்களை கொண்டாந்து சேர்த்துருப்பான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அன்பார்ந்த சகோதர சொல்ல. இது மாதிரி பூமியுடைய மத்திய ரேகை, பூமத்தி ரேகையை வந்து இது மையப்பகுதியில் வந்து இந்த பிரமிடு அமைக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, வானவியல் முறைமையின்படி இது எப்படி கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பார்ந்த சகோதர சொல்ல, இதனுடைய நேர் கூறுடைய மேல் பகுதியோட நேர் மேலே வந்து சூரியனுடைய திசைங்க கரெக்டாக. அன்பார்ந்த சகோதர சொல்ல, சூரியனுக்கு நேராக கட்டப்பட்டிருக்குது அப்படி சொல்லப்படுது. இந்த உயரத்தை வந்து 365.245 கியூபிட்ஸ் அளவு சொல்கிறாங்க. இதுக்கு சூரியனுக்குள்ள தூரம், இந்த பிரமிடு வச்சு சூரியனை அளக்கிறாங்க, சூரியனோட தூரத்தை அளக்கிறாங்க. இது போல் வந்து ஒரு கணக்கு சயின்டிஸ்ட் கணக்கு மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம் அன்பார்ந்த சகோதர சோல. இது உச்சி வந்து நேராக சூரியனுக்கு நேராக அமைக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். இன்னும் சகோதர சோல, இதை குறித்து நிறைய கணக்கு நிறையா கொடுக்கப்பட்டிருக்குது. வானவியல் முறைப்படி ஒரு நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கு பேஸ் பண்ணியில் கட்டப்பட்டிருக்குது. அதில் நீங்கள் பார்ப்பீங்க, அது ஒன்று டீப்பாக போகும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க அன்பார்ந்த சகோதர சொல்லு. இவ்வாறாக வானவியல் முறைமையின்படியும் புவியியல் முறைமையின்படியும் கணித முறைமையின்படி இது கட்டப்பட்டது, இந்த பிரமிட் கட்டப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இது யார் கட்டினதுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. இந்த பிரமிடு யார் கட்டுறது திட்டம் போட்டாங்க இந்த மாதிரி அது யாருக்கு தெரியல. எதற்காக இந்த பிரமிடு கட்டப்பட்டது, ஏன் இது கட்டப்பட வேண்டும் யாருக்கும் தெரியல. இந்த இப்படி ஒரு பிரமிடு வந்து ஏன் பூமியில் வைக்கணும், இதனால் என்ன இருக்குது அப்படின்னா அது யாருக்கும் தெரியல. இந்த பிரமிடுக்கும் வேதத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரோம். நம்ம சகோதரர் இந்த பிரமிடை பற்றி என்ன விளக்கம் சொல்லுது, வேதத்தில் என்ன அந்த பிரமிடை பற்றி விளக்கம் சொல்லுது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை அன்பார்ந்த சகோதரர் சொல்ல, இந்த பிரமிடு மூலம் நமக்கு என்ன சத்தியம் போதிக்கப்படுது அதை கூட நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இந்த பிரமிடு வந்து நாம் நினைக்கிறோம் இது வந்து ராஜாக்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரமிடு, இந்த ராஜாக்களுடைய தங்கம் வெள்ளி வைரம் பொக்கிஷங்கள் புதையெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ராஜாக்கள் இறந்தவுடைய ராஜாவுடைய சடலங்கள் ராணியுடைய சடலங்கள்லாம் உள்ள மம்மி பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க, அவங்களுடைய வரலாறுகள்லாம் எழுதப்பட்டிருப்பாங்க உள்ள நினச்சிக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த கீசா பிரமிடில் வந்து இது மாதிரி எகிப்தில் நிறைய பிரமிட் இருக்குதுங்க சகோதர சொல்ல, கீசா பிரமிடில் மட்டும் எந்த ஒரு சடலமும் புதைக்கப்படவில்லை, எந்த இடத்துலையும் எழுதவும் இல்லை சகோதர சொல்ல. இதில் வந்து இது வந்து புதையில் எது ஒரு தங்கம் வெள்ளி போன்ற புதையிலும் எங்கேயுமே இங்கே இல்லை, பொக்கிஷாலே எதுவும் உள்ள இல்லை, தானியம் கூட உள்ளே போட்டு வைக்கலிங்க, பிரமிடில் ஒன்றுமே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரமிடு எதுக்கு தேவன் உண்டாக்குது, எதுக்கு பிரமிடை பற்றி பைபிளில் வரணும், இது எதுக்கு பிரமிடு எகிப்தில் வரணும், இதையே நம்ம பேசணும், இது ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு பிரமிடு எதுக்கு அங்கே வைக்கணும், இது ஏன் இப்படி திட்டம் போடணும், இந்த மாதிரி திட்டம் போட்டு இந்த இடத்துல வைக்கணும், இது வச்சது நோக்கம் தான் என்ன சகோதர சொல், இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அன்பாத சகோதர சொல்ல. இந்த பிரமிடை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பைபிள் ஒரு வசனம் வருதுங்க, அந்த வசனம் வந்து பிரமிடுக்கு தான் சூட் ஆகும், யாருக்கு எதுக்குமே சூட் ஆகாதுங்க. வசனம் என்ன வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 118 அதிகாரம் 22 வசனம்.
வீடு கட்டுகிறவர்கள்
பார்த்தீங்களா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிடுச்சு. இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா, வீடு கட்டுகள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிடுச்சு.
தள்ளுன்னு
கல்லுக்கு அர்த்தம் சொல்றீங்க, தலக்கல்லு மூலக்கல்லுக்கு மூலக்கல்லு சரி, ஒரு வீடு கட்டுறது மூலக்கல் எங்கே வரும் தெரியுங்களா, ஃபஸ்ட்டு கல், வீடு கட்டல கடக்கால் போட்டு ஃபஸ்ட்டு கல் வச்சு பூஜை போடுவாங்க இல்லைங்களா, அதுதான் மூலக்கல், அதான் மூளையில் இருக்கும் அந்த கல். தலைக்கல் எங்கே வரணும், தலையில் இருக்கணும், உயரத்தில் இருக்கணும் இல்லைங்களா, த பில்டிங் மேலே தான் தலைக்கல்லாக இருக்கணும். இந்த வசந்தப்படி அந்த வசந்தப்படி என்ன சொல்கிறேன், வீடு கட்டுகள் ஆகாதுன்ட்டு தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிடுச்சு, அது மூலக்கல்லாக இருக்கணும் தலைக்கல்லாக இருக்கணும், எப்படி அது எப்படி வசந்த குழப்புறார் பார்த்தீங்களா தேவன், மூலக்கல்லாக இருக்கணும் தலைக்கல்லாக இருக்கணும், தலைக்கல்னா மேலே வரணும், மூலக்கல்னா ஃபஸ்ட்டு வரணும், மூளைக்கு தலைக்கல் எப்படி, அதுக்கு அர்த்தத்துக்கு போக வேண்டியது இல்லை, இந்த கல் எப்படி வரும், இந்த கல் ஏன் மூளைக்கு தலைக்கல்ன்ற வார்த்தை ஏன் உச்சரிக்கணும், அவர் இந்த மாதிரி கல்லுக்கு நான் பார்த்துருக்க முடியுமா அப்படின்னா பிரமிடில் தான் பார்க்க முடியுங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூளை மேலே தலைக்கலுக்கு பார்த்தீங்கன்னா தலைக்கல், இந்த தலைக்கல் வந்து ஒரு இதில் பார்த்தீங்க இது தலைக்கல்னு சொல்லுவோம், அதை இங்கே வச்சுக்கலாம், இந்த தலைக்கல், இந்த தலைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மூளைக்கும் இது தான் மூளைக்கல்லாக இருக்குது, இதுலேருந்து தான் கட்டி கட்டல் கட்டி இறங்கியிருக்குது கீழே போதுங்களா, தலைக்கல் வச்சு எல்லா மூளைக்கல் இதில் இறங்கியிருக்குது, இதை தலைக்கல் தான் தலைக்கல்லாக வந்திருக்குது, எல்லாத்துக்கும் மூளைக்கல்லாக வந்திருக்குது போதுங்களா, ஆமாம் அதனால தான் மேலேருந்து கீழே நோக்கி கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பிரமிடு எப்படி கட்டப்பட்டதுன்னா தலைக்கல்ல இருந்தால் மேலேருந்து கீழே நோக்கி கட்டப்பட்டனால இந்த நான்கு மூளைகளை வச்சு தான் இறக்கப்பட்டுது, அந்த அளவு இறங்கியிருக்குது கீழே, தலைக்கல் இது தான் நான்கு மூளைகளுக்கு இதான் மூளைக்கல் இது தான், இல்லைங்களா? முதல் வச்ச கல் இது தான், கட்டடம் கட்டுறது முதல் கல்லாக இதாக இருக்கணும், இதுவே தலக்கல்லாகவும் இருக்கணும். தேவன் கொடுத்த குழு இதுதாங்க சகோதர. சொல்ல அந்த மாதிரி ஆணிக்கு வந்து மேல்தான் தலை, கீழே இருக்கிறது பாட்டம், பாட்டம் பாட்டம் அது அது மேலே இது கீழே அப்படி வந்துடுங்க. ஆனால் மூலக்கல் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வைக்கிறக்கல் மூலக்கல், அது தலைக்கல்லாக இருக்கணும். அப்படின்னா தலைக்கு மூலக்கல்னா தலைக்கல்லாக இருக்கணும், மூலக்கல்லாக இருக்கணும். அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வைக்கிறக்கல் தான் மூலக்கல் என்ற சொல்கிறோம்ப. அப்போ இந்த இந்த வசந்தி பிரகாரம் எது தலைக்கல்லோ அதுவே மூலக்கல்லாக இருக்கணும், அதான் முத வச்ச கல்லாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ புரியுது உங்களுக்கு? தலைக்கல் தான் முத வைக்கப்பட வேண்டும், அதை வச்சு எல்லா மூளை இறங்கியிருக்கணும் கீழே. புதா ஃபஸ்ட்டு வச்ச கல் தான் மூலக்கல்னு சொல்கிறோம், அந்த மூலக்கல் தலைக்கல் தான் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு கல். புரியுதுங்களா? இப்போ எகிப்து பிரமிடு எப்படி கட்டியிருக்காங்கன்னு, மேலேருந்து கட்டியிருக்காங்க. தலைக்கல்லாக இருக்கணும், மூலக்கல்லாக இருக்கணும். இந்த தலைக்கல்லேருந்து மூளைகள் நாலு மூளை இறங்கியிருக்குது அப்படி. அது ஃபஸ்ட்டு வச்சு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே இது மூலக்கல்ன்ற பேர் வந்துச்சு, இது மேலே வச்சனால தலைக்கல்ன்ற பேர் வந்துச்சு. புரியுதுங்களா? இப்போ தலைக்கல் இது தான், மூலக்கல் இது தான். இதுவாறாக இந்த பிரமிடு கட்டப்பட்டிருந்த வசனத்தின் அடையாள வசனத்துக்கு உண்மையான அர்த்தம் வந்து இந்த வசனம் பிரமிடை மட்டுமே குறிக்கும். அன்பார்ந்த சகோதர சொல்ல வேறு எதையும் குறிக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் வசன வாசம் ஏசாய் 28:16 வசன வாசம் இந்த அளவுக்கு கீசா பிரமிடு மாதிரி உலக அதிசயத்தில் அந்த பிரமிடில் வரல. இது ஒன்று தான் உலக அதிசயம். இதை பார்த்து ட்ரை பண்ணியிருக்காங்க, எகிப்தில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னா, ராஜா ராணிகள் சடலை வைக்கிறதுக்கோ பொக்கிஷங்கள் புதையல் வைக்கிறதுக்கு அது கட்டப்பட்டிருக்கு. கீழே தான் கட்டியிருப்பாங்க, அவங்க கீழே தான் கட்டியிருப்பாங்க. அது வந்து அது அதனால தான் உலக அதிசயத்தில் வர முடியல. அதால் அது சும்மா ஒரு கோபுரம் கட்டினமே கட்டியிருக்காங்க அவ்வளோ. ஆனால் இது வந்து பிரமிக்கத்தக்கமாக ஒவ்வொரு கல்லோடைய வெயிட்டே அந்த மாதிரி அந்த கல்லெலாம் வைக்கல. இப்போ நாமளே கூட அது மாடலில் செங்கல்லே கட்டலாம், இல்லை பிரமிட் மாடல் கட்டலாம், கட்டில நாமளும் கட்டலாம், இல்லை கீழேருந்து அகலகலமாக கட்டிட்டு சின்ன சுருக்கிட்டே மேலே வந்துடலாம் நம்ம. ஆனால் இது அப்படி கட்டக்கூடாது. தேவனுடைய திட்டத்தில் தலைக்கல் தான் மூலக்கல்லாக இருக்கணும். தேவனுடைய திட்டத்தில் அப்படி இறங்கணும் கீழே. அதுதான் அந்த கணித முறை யூஸ் பண்ணியிருக்காங்க, புவியியல் முறை யூஸ் பண்ணியிருக்காங்க, வானவியல் முறை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யார் இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? இதெல்லாம் நல்லா ஆச்சரியமாகுது. இதெல்லாம் எப்படி உங்கள் இந்த அறிவு மனிதருக்கு எட்டாவது விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற அன்பார்ந்த சகோதர சொல்லு. சரி வசனம் அது ஏசாய் 28:16 அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல். திட அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங். அஸ்திபாரம் எங்க வரணும்? கீழே வரணும் இல்லைங்களா? இதுக்கு அஸ்திபாரமே மேலதாங்க. மூலக்கல் அதுதான், தலக்கல் அதுதான். அங்கேருந்து தான் திட அஸ்திபாரம் அங்கேருந்து கட்டப்பட வேண்டும். இந்த தேவன் கொடுத்த வசனம் அன்பார்ந்த சகோதரர். இவ்வாறாக அந்த பிரமிடு வந்து கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த அன்பார்ந்த சகோதரர் சொல்ல இந்த பிரமிடு குறித்து வாசிக்கும் போது அந்த வசன வாசிக்கல திரும்ப ஏசாயா 19:19 வசனம் சகோர. அக்காலத்தில் எகிப்து தேசத்திலே நடுவில் கத்திற்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கத்திற்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். இந்த வசனத்துக்கு பார்த்து கண்டுபிடிக்கலாங்க. இப்போ கத்தர் சொன்ன அந்த வசனத்திற்படி இதுதான் பலிபீடமா, இதுதான் ஸ்தம்பமா? இதில் ஒன்றுமே புதையிலும் இல்லை, புதைக்கவும் இல்லை, மம்மிஸ் எதுவும் இல்லை, வேறு எந்த ஒரு எழுத்து எழுதப்படல. அப்படி இருக்கும்போது இதில் எப்படி வந்து பலிபீடமாக கத்திற்கு எந்த பலி செலுத்த முடியுதுல்ல? எகிப்தில் போய் நம்ம கத்திர பலி செலுத்த விட்ருவாங்களா? அவங்கெல்லாம் பலிபீடமாக இருக்குது. அக்காலத்தில் நம்ம இருக்கிற காலத்தை சொல்கிறாங்க, அப்போ சொல்கிறாங்க அக்காலத்தில், அக்காலத்தில் நம்ம இருக்கிற காலத்தில் பலிபீடமாக இருக்கணும். இப்போ என்ன பலி செலுத்துவாங்களா? இப்போ எகிப்தில் போய் விட்ருவாங்களா? சகோதரர் பலிபீடமாக இருக்கணும், அது மட்டும் இல்லை நினைவு ஸ்தம்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அன்பார்ந்த சகோதரர் சொல்ல. இன்னும் வசனம் வச்சுன்னா எரேமியா 32:20 வசனம் சகோதர சொல்ல பாருங்க, எரேமியாட்ட சொல்லியிருக்காரு, இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவர் எகிப்து தேசத்திலே செய்து எங்கே செஞ்சுருக்கார் தேவர் அற்புதத்தை? எகிப்து இன்னால் வரைக்கும் விளங்குகிறார். எறமையாக பார்த்து பிரமிச்சிருக்கிறார். இன்னால் வரைக்கும் விளங்குகிற அற்புத அடையாளம் வந்து எகிப்து தேசத்தில் போய் வச்சுருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அன்பாக இயேசு கூட அடிக்கடி எகிப்து போயிருக்கிறார் இல்லைங்களா? அவன் அம்மா கூட குழந்தைலேருந்து ட்வீட் போனாங்க, திரும்ப எகிப்து. இஸ்ரேல் ஜனங்க அடிமையிலேருந்து எகிப்து தான் இருந்திருக்காங்க. அப்போ எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு எதுவும் கனெக்ஷன் இருக்குது இல்லைங்களா? அது எகிப்தில் போய் இன்னாலுக்கு விளங்குகிற ஒரு அடையாள சின்னம் அங்கே இருக்குது அப்படி சொல்கிறார் சகோதர சோலை. எகிப்து தேவர் எகிப்து தேசத்துலேயே செய்யுது அப்படி சொல்லப்படுது. எறையுமே சொல்கிறது நான் பார்க்குறேன் அன்பாந்த சகோதர சோலை. அது மட்டும் இல்லை, எகிப்து தேசத்திலே வந்து சேனையின் கத்தருக்கு வந்து அடையாளமும் சாட்சியமாக இருக்குது அப்படி சொல்லப்படுது. ஏசையா 19:20 வாசிங்க. எகிப்தேச சேனின் கத்திற்கு அடையாளமாக இருக்கணும், சாட்சியமாக இருக்கணும், சாட்சி சொல்லணும். அப்படின்னா இந்த பிரமிடுக்குள்ள உள்ளே போனாவே அன்பாந்த சகோதர சொல்ல தேவனுடைய தெய்வீகத்திட்ட சொல்லுங்க, ஆச்சரியமாக இருக்கும். பிரமிடுக்குள்ள உள்ளே போயிட்டீங்கன்னா இன்னைக்கு நீ கேட்டுட்டு சத்தியம், அந்த சத்தியத்தை நீ உள்ளே போய் பார்க்கலாம். ராஜ்யத்தின் செய்தி உள்ளத்து இருக்குதுங்க, ஆனால் எங்கேயுமே எழுதலை, எங்கேயும் வரையலை, எந்த ஒரு கீரலும் எதுவுமே இல்லை. ஆனால் உள்ளே போனால் சத்தியம் சொல்லுங்கள், அது போல் இருக்குது. ஆனால் அது தேவன் என்ன சொல்கிறான்னா, அது எகிப்து தேசத்தில் சேனல் கத்திற்கு அடையாளமும் சாட்சியமாக இருக்குது அப்படி சொல்லப்படுது. சரி, இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த எகிப்தில் இருக்கிற இந்த பிரமிடு வேதத்தின்படி எகிப்து தேசம் மத்தியில் இருக்கணும், அது எல்லையிலையும் இருக்கணும் அப்படி சொல்லி நான் பார்த்தீங்கன்னா அன்பாந்த சகோதர சொல்ல, இது எப்படி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசம் மத்தியிலும்போது சென்ட்ரு இல்லைங்களா, எல்லைன்றது கடைசி அந்த பார்டரு. அது இங்கேருந்து நீட்டமாக இழுத்தாலும் பிரமிடு தேசம் இல்லாத போயிரு இல்லைங்களா, தேசத்தை மூடிடுறது. அப்படி இருக்கும்போது எப்படி இது கட்டப்பட்டுருக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் ஜனங்க வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு வசனம் கொடுக்குறாரு தேவன், மத்தியில் இருக்கணும் எல்லையில் இருக்கணும் சொல்லி வசனம் கொடுத்துருக்காரு. அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சி அப்படியே பிரமிச்சு போனாங்க. எப்படி அமைக்கப்பட்டதுன்னா, எகிப்து வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. எகிப்து தேசம் எப்படிங்கிற ரெண்டாக பிரிக்கப்பட்ட தேசங்க, ஒன்று கீழ் எகிப்து ஒன்று மேல் எகிப்துன்னு பிரிக்கப்பட்டது எகிப்து தேசம். சகோதர சொல்ல கீழ் எகிப்து மேல் எகிப்து ரெண்டாக பிரிக்கப்பட்டது. கீழ் எகிப்து வந்து மேல் எகிப்துலையும், மேல் எகிப்து கீழ் எகிப்தில் இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்காங்க. மேல் எகிப்துக்கு கீழ் எகிப்துன்னு பேர், கீழ எகிப்து மேல் எகிப்துன்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு புரியுதுங்களா, மேல் எகிப்து கீழ எகிப்து பிரிச்சிருக்கிறாங்க. மேலகிப்து கீழ எகிப்துன்னு சொல்லுவாங்க, கீழ எகிப்து மேல் எகிப்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரே தேசம் மாதிரி தான் சொல்லிக்கணும். ஆனால் மேலகிப்து கீழே ரெண்டாக பிரிக்கப்பட்டது தேசம். அப்படி இருக்கும்போது இந்த எகிப்தில் வந்து இப்போ மையம் எந்த இடம் வரப்போ, மேலகிப்து கீழ எகிப்து சந்திக்கிற இடம் தானே மையம். இது எகிப்து மையமாகவும் இருக்குது, எகிப்துக்கு கீழ எகிப்துக்கு பார்டர், மேலகிப்துக்கு எல்லை, ரெண்டுக்கும் எல்லையாகவும் இருக்குது. போதுங்களா, தேவன் கொடுத்த அடையாளம் இதுதாங்க. அது எகிப்து மையத்தில் இருக்கணும், எகிப்தோட எல்லையில் இருக்கணும். அப்படின்னா கீழ் எகிப்துக்கு எல்லை இது தான், மேல் எகிப்து எல்லை இது தான் இல்லைங்களா. அது எல்லையிலையும் இருக்குது, எகிப்தோட மையத்திலையும் இருக்குது. அது ரெண்டு எல்லையும் சேரும்போது அதில் மையம் வருது, அந்த இடத்துல கரெக்டாக கட்டப்பட்டுருக்குது. சகோதர அதான் சொல்லார், அது எகிப்தில் வந்து மையப்பகுதியில் இருக்கணும், எல்லை அருகே இருக்கணும். கத்தருக்கு வந்து ஒரு பலிபீடமாகவும் இருக்கணும், ஒரு நினைவு ஸ்தம்பமாகவும் இருக்கணும் அப்படி சொல்லப்படுது அன்பாந்த சகோதர சொல்ல. சரி, இந்த மாதிரி இந்த எகிப்தில் வந்து இது கட்டப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த எகிப்தில் வந்து இந்த பிரமிடுகளை போய் பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளே போனால் சத்தியம் நமக்குள்ளே பேசுதுங்க, சத்தியம் உள்ளே போனால் நம்மக்கிட்ட பேசுது, அதே சொல்லுது. அப்படின்னா உள்ளே சவுண்ட் வருமா ஆடியோ மாதிரி அப்படி நினச்சிடாதீங்க இல்லைங்களா. உள்ளே போனாவே சத்தியம் நமக்கு புரிய வைக்கும். அதை தான் கர்த்தர் வசனத்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 19:40 வசனம். இவங்க பேசலாம் கல்லு கூப்பிடும், கல்லு பேசும் இல்லைங்களா. எந்த கல்லு பேசும், ஏன்னா கல்லு பேசுமா, இந்த கல்லு பேசுங்க. இவர் கூப்பிடலன்னா இவங்க நீங்க சத்தியம் சொல்ல, அந்த கல்லு சத்தியம் சொல்லும். உள்ள போனது கல்கள் பேசும்னு சொல்லப்படும், இந்த உள்ளுக்கு போயிட்டீங்கன்னா அந்த கல்லுகள் பேசும் அப்படி சொல்லப்படுது அன்பாந்த சகோதர சொல்ல. இது மாதிரி இந்த பிரமிடு வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இது வந்து கத்திற்கு ஒரு பலிபீடமாக இருக்குது. அப்படின்னா கத்திற்கு இங்கே போய் எங்கே பலி செலுத்துறது, இப்படி சதுரமாக இருந்தால் கூட மேலே உட்காந்து பலி செலுத்தலாம். இப்படி இருக்குதே, தூக்கி தூக்கி ஆடு மாடு வச்சோட வலிக்கிட்டு தான் உள்ள உனக்கு இல்லை இல்லைங்களா. எப்படி இப்போ கத்திற்கு பலிபீடம் செய்ய முடியும் நம்ம? இது கத்தருக்கு பலிபடி என்ன சம்மந்தம் இருக்குது? எகிப்த போய் கத்தர் பலிபடி வைக்க முடியுமா இல்லைங்களா சகோதர சொல்லி? அப்போ எப்படி இது பலிபீடமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலிபீடம் பலின்னு என்னென்ன பலி இருக்குது சொல்ல தெரியும் தெரியுமா உங்களுக்கு? பலியிலையும் நிறையா பலிகள் இருக்குது, என்னென்ன பலி தெரியுமா சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பலியெல்லாம் சொல்லுங்கள். தகன பலி, சர்வாங்க தகன பலி, ஸ்தோத்திர பலி, அசைவாட்டு பலி, கரெக்டு தான் அசைவாட்டு பலி, நிறைய பலி போயிட்டாது இல்லைங்களா? இது என்ன பலிபீடம்னா ஸ்தோத்திர பலி, புரிதுங்களா? இந்த பிரமிடு உள்ளே போய் பார்த்தா நான் சத்தியம் தெரிஞ்சவங்க அப்படியே பிரமிச்சு போய் ஸ்தோத்திர ஆண்டவரேன்னுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வாய் வந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஓ மை காட், உலகத்தான் சொல்லுவாங்க உள்ளே போய் பார்த்துட்டு இல்லைங்களா, மை காட் ஐயோ அப்படின்வாங்க. இது உள்ளே போனால் தானாக உதடுகள் தானாக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லும், தானாக ஸ்தோத்திர பலி சொல்லும் வாய்கள் இல்லைங்களா? அதுதான் பலிபீடம், ஸ்தோத்திர பலி. இது அன்பாந்த சகோதர சொல்ல ஸ்தோத்திர பலி வசனம் எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, இதுவும் பலி தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது அது பலி தாங்க. அன்பாந்த சகோதர சொல்ல அப்போ பாருங்க, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு முன் அவர் மூலமாக எப்பொழுது தேவனுக்கு செலுத்த கடவோம், இதை தான் செலுத்துவாங்க. அப்போ என்ன பலிபீடம்னா ஸ்தோத்திர பலிபீடம் சகோதர, ஸ்தோத்திர பலிபீடமாக இருக்குது. சரி, என்ன ஒரு நினைவு ஸ்தம்பமாக இருக்குது, என்ன ஒரு நினைவு ஸ்தம்பமாக ஒரு சாட்சி ஸ்தம்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பாந்த சகோதர சொல்ல, அதை கண்டுபிடிக்கணும்னா இது உள்பக்கம் போய் பார்க்கலாங்க, பிரமிடு உள்ளே போய் பார்க்கலாம், அப்போ தான் வந்து சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? அது எப்படி நினைவு கத்திற்கு சத்தியத்தை பேசணும் கண்டு பிரமிடு உள்ளே போகலாம். அன்பாந்த சகோதர சொல்ல இந்த பிரமிடு வந்து எகிப்தில் வந்து கம்பீரமாக நிற்குது, ஆனால் இந்த பிரமிடுக்கு எது என்ட்ரன்ஸ்னே தெரியலிங்க, நுழைவாயில் எங்கே இருக்குன்னு தெரியலிங்க, சும்மா சுற்றி சுற்றி வராங்க எல்லோரும் கண்டுபிடிக்க முடியல, ஒவ்வொரு கல்லாக ஆட்டி ஆட்டி பார்க்குறாங்க எதுவுமே நவர மாட்டேங்குது. எது வாசுபடி இந்த பிரமிடு உள்ளே போகிறதுக்கு எது வாசுபடி, என்ட்ரன்ஸ் எது, கேட் எது, கண்டுபிடிக்க முடியலைங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க கண்டுபிடிக்க முடியலைங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா எகிப்துக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு இடமா இருக்குது அது, அவங்களுக்கே தெரியல யார் கட்டினான்னு தெரியலங்கிறாங்க எகிப்துலேயே, யாருக்கு நீ கட்டினியா இந்த ராஜா கட்டுறோம் அந்த எந்த ராஜாவும் கட்டலன்னு தெரியுது எல்லாம். அப்போ என்ன நினைக்கிறாங்க எகிப்தில், ஒருவேளை இதுக்குள்ளே பயங்கரமான ஒரு பொக்கிஷம் இருக்குமோ, தங்கம் வெள்ளி வைரங்கள் நிறைய இருக்குமோ, இல்லை ஏதோ நம்ம மூதாதையர் என்னாச்சும் விலை மதிக்க முடியாது ஏதோ ஒன்று உள்ள வச்சு மூடிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து கவர்மெண்ட்டை இதை பல வகையில் நோண்டி ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணிச்சுங்க, முடிய கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா கவர்மெண்ட்டு இதை எப்படியோ ஓப்பன் கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு எப்படி அறிக்கை விட்டாங்களா, இதுக்குள்ளே விலைமதிக்க முடியாத பொக்கிஷன் தங்கம் வெள்ளி வைரங்கள்லாம் புதைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்களாம். அப்போ தான் திருடங்கனாச்சும் நோண்டி எடுப்பானுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வர்கள் இருக்காங்க திருடர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள்ட்ட அவங்களுக்கு தெரிகிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். அனௌன்ஸ் பண்ணிட்டு கண்டுகா விட்டுறது பிரமிடை, நல்ல திறமையான உலக கைத்தேர்ந்த திருடங்கள்லாம் உள்ள வந்து பிரமிடை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை கவர்மெண்ட் பார்த்து சும்மா அது எப்படி ஓப்பன் பண்ணிட்டு அவர் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சார் அவனும் என்னென்னோ ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்பி நம்பி பார்த்து முடியல, அவனாலே முடியல, எல்லாம் சோர்ந்து தோத்துட்டாங்க எல்லாருமே திருடர்களாலே கண்ணு. ஏன்னா நம்மளால் பெரிய பெரிய பூட்டை நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, பயங்கரமாக இந்த பூட்டை அசைக்க முடியாத மாதிரி பூட்டை வாங்கிட்டு வரோம், ஆனால் திருடன் எப்படி பண்ணுறாங்க வந்து டொக்கன் தண்ணி நடக்கணும்னு கொட்டி போயிடலாம் இல்லைங்களா, ஈஸியாக கண்டுகிட்டு உள்ளே போயிடுறாங்க இல்லைங்களா சார். ஏன்னா அது பூட்டை வந்து அது தெரியும் அவன் திறக்கிறது எப்படி தெரியும், திருடர்கள் வந்து இதில் வந்து கை தேர்ந்தெல்லாம் இருப்பாங்க, ஒரு இது ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதில்ல, அந்த மாதிரி உலக கைத்தேர்ந்த திருடர்களை வச்சு ட்ரை பண்ண கூட முடியல திறக்க முடியல. அப்புறம் என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா சுற்றி சுற்றி பாம்பெல்லாம் வச்சு இங்கே ஓப்பனாக இருக்குமோ அங்கே ஓப்பனாக நல்லா சுற்றி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது ஓப்பனே இல்லை கண்டுபிடிக்க முடியல. இது எதுக்கு ஒன்றுமில்ல மொட்டை இப்படி வச்சுருக்காங்க, கோபம் தான் வருது எல்லாத்துக்கு, எதுக்கு எகிப்து தண்டமாக நின்றுக்குது இப்படி அப்படிதான் நினச்சிருப்பாங்க இல்லைங்களா, இப்படி குக்கும்போது அதுக்கு நடுவில் வந்து வச்சுட்டு இடத்த அடைச்சிட்டு வச்சுருக்குறாங்க இல்லைங்களா, அப்படிதான் நினச்சிருப்பாங்க. இதுக்குள்ளேயும் போக முடியல, எதுக்கு வச்சானே தெரியல, இவ்வளோ உயர்த்து வச்சுருக்காங்க, இவ்வளோ கல்லை விட்டு அடிக்க வச்சுருக்காங்க, எதுக்கு வச்சானே தெரியல, இந்த மாதிரி ஒரு சூழலை அந்த பிரமிடு இருக்குது. அன்பாந்த சகோதர சொல், அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த பிரமிடு வந்து பார்க்கும்போது சகோதர சொல், இது அந்த 150 வருடங்களுக்கு முன்பு தான் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த நுழைவாயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிடுக்கு இந்த இடத்துல நுழைவாயில் இருக்கணும் இல்லைங்களா, கீழ்ப்பதில் என்ன நுழைவாயில் இருக்கணும் உள்ளே போகிறதுக்கு. ஆனால் எப்படிக்குன்னா, இங்கேருந்து 50 அடி உயரத்தில் நுழைவாயில் இருக்குது, இங்கேருந்து 50 அடி உயரத்தில் நுழைவாயில் கட்ட இருக்குது, 50 அடி உயரம் மேலே என்னதான் நுழைவாயில் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க, ஓப்பன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது தேவன் ஏற்ற நேரம் வரும்போது ஓப்பன் பண்ண கற்றுக் கொடுத்துட்டார். அப்போ ஓப்பன் கண்டுபிடிச்சிட்டாங்க சகோதர சொல்ல. அப்போ கண்டுபிடிச்சி ஒரே சந்தோஷம் கவர்மெண்ட்டுக்கு, ஐயோ ஓப்பன் பண்ணி கதவை திறந்தாச்சு, இனி உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு போகிறோம், எல்லாம் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் வார போகிறோம், நம்ம எகிப்து வந்து பெரிய வல்லரசு நாடாக மாறப்போகுதுன்னு நினச்சிருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஓப்பன் கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல வருதுங்க ஓப்பன். இப்படி ஏறி ஓப்பனில் போய் நின்றுட்டு காதத்துக்கு உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா, உள்ளே 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு சரன் வரிக்கிட்டு சல்லுன்னு கீழே வந்து குழியில் விழுந்துட்டாங்க. சர்க்கிளுங்க இப்படி இருக்குது, சர்க்கிள் மாதிரி இருக்குதுங்க. இப்படி ஏறி இப்படி கஷ்டப்பட்டு ஏறி 2 ஸ்டெப் சரன் வரைக்கும் போய் விழுந்துட்டாங்க, குழியில் விழுந்துட்டாங்க. அப்படி விழுந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, இதுக்காக ஏறணும் இல்லைங்களா, இது வரிக்கிட்டு சர்க்கிள் விழுந்துக்கிற ஏறணும். இன்றைக்கி வந்து டூரிஸ்ட் சென்டர் மாதிரி நிறைய சர்க்கிள் விட்டுட்டுருக்காங்க, அதில் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க. சகோதர சோரில் இந்த மாதிரி வந்து ஏறி சல்லுன்னு விழுந்துட்டு குழியில் விழுந்துட்டு முழிக்கிறாங்க. ஏன்னா அது இவ்வளோ பெரிய பிரமிடும் இங்கே அடியில் பாதாளத்துக்கு போய் தள்ளி விட்டுச்சு, நம்மளை குழியில் போய் தள்ளி சேர்ந்து முடித்தாங்க. சார் திரும்ப என்ன பண்ணால், நல்லா ஆராய்ச்சி பண்ணாங்க, ஏன்னா வலி இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் இருக்குதுங்க. இந்த ஓப்பன் வந்து அன்பார்ந்த சகோதர சொல்ல, இந்த இடத்துல வந்து அந்த கல் வரையாது இருக்குது, சிகப்பு நிற கிரானைட் கல் இப்போ இதில் போட்டுருக்குது, இந்த கல் இதில் இருக்குது, ஒரு சிகப்பு நிற கல் வந்து அடைக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் போய் கருப்பை தீட்டப்பட்டிருக்குது பார்த்தீங்களா, இந்த வலியை வந்து அடைச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கருப்பாக தெரியுதா. அதனால் ரெட் கலரில் வந்து ஒரு கல், கிரானைட் கல், சிகப்பு நிற கிரானைட் கல் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க சகோதர சொல்ல. இப்படி உள்ளே வந்தீங்கன்னா இந்த படி இதில் ஏறலாங்க, இதில் ஏறினா ஒரு ஸ்டெப்பு போகுது மேலே, இங்கே வந்து ஸ்டெப்பில் ஏறன்னு நினச்சா ஏற முடியாத மாதிரி சிகப்பு நிற கிரானைட் கல் வச்சு அடைக்கப்பட்டு டைட்டாக அடைக்கப்பட்டிருக்குது. அந்த அதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க, ஸ்டெப்ஸில் ஏறி இங்கே மேலே போய் உச்சிக்கு வரலாங்க. இந்த இடத்துல வரலாம், இந்த இடத்துல வந்து கிங் சாம்பன் சொல்லுவாங்க, ராஜாவின் அறைன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு ஏறி வரலாங்க. இந்த ஸ்டெப்பில் ஏறி வர்றதுக்கு முடியாத மாதிரி இந்த இடத்துல ஒரு அடைக்கப்பட்டு கல் போட்டு அடைக்கப்பட்டு சிகப்பு நிற கிரானைட் கல் போட்டு அடைக்கப்பட்டிருக்குது. அதனால் என்னாச்சுன்னா, எல்லாரும் வலிக்கு வலிக்கு கீழே தான் விழுணுங்க, இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. சரி, இதுக்கு வேற என்ன வழிகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வழி இருக்குதுங்க, ஒரு சின்ன வழி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக போகிற வழி கிடையாது, ஸ்டெப்ஸ் கிடையாது, இது வந்து மேல் நோக்கி போகுதுங்க, ஒரு சின்ன ஒரு வழி போகுதுங்க. அது வந்து என்ன, ஒருத்தர் தான் போக முடியும், ஒருத்தராக மேலே ஏறலாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப சின்ன குறுகலான வழி தான் அது. இதில் ஏறி வரணுங்க, இதில் ஏறி வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடையில வந்து ஒரு இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, இந்த ஏறி வரும்போது இந்த இடத்துல ஒரு சதுரம் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதா தெரியுதா. இது வந்து என்னென்னா இலைப்பாறு இடம், ஸ்டெப்பு கிராட்டோன்னு சொல்லுவாங்க, இந்த இலைப்பாறு இடம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம், கஷ்டப்பட்டு ஏறி வந்து ரெஸ்ட். இப்போ மலைப்பாதையில் ஏறாங்க பார்த்தீங்களா, ஏறி வரும்போது மண்டபம்லாம் கட்டியிருப்பாங்க இடையில ஸ்டெப்ஸில், பார்த்துருக்கீங்களா, மலை ஏறிக்கீங்களா, என்னச்சரும் மலை ஏறிங்கன்னா பாதியில் ஸ்டெப்ஸ் மண்டபங்கள் நிறைய கட்டியிருப்பாங்க. எதுக்கு அது மண்டபம் கட்டியிருக்குது, ரெஸ்ட், கஷ்டப்பட்டு ஏறி வர்றது மூச்சு வாங்குவோம், கஷ்டமாக டயர்டாயிடுவாங்க, போனால் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வேண்டுதல் வச்சு ஏறுறாங்க, எல்லாரும் திரும்ப ஏறுவாங்க. இந்த மாதிரி ஏறி ஏறி ரெஸ்ட் எடுத்து மேலே போய் சேர்றதுக்காக ரெஸ்ட் கட்டு. அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு இடத்துல அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது அன்பார்ந்த சகோதர சொல்ல. இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது கிராட் ஒன்று, இதில் வந்து இங்கே இருக்குது, இதில் வந்து இந்த இடத்துல சகோதர சொல்ல. இது போல் ஒரு ரெஸ்ட் இருக்கிற ஒரு இது இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படி கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நின்று பார்த்தீங்கன்னா 3 பாதை தெரியுங்க. ஒன்று இப்படி ஒரு போகிற பாதை, இது வந்து குயின் சாம்பன் சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு பாதை, ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸ் அந்த பேஸ்வேஜ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி ஒரு கிராண்ட் கேலரின்னு சொல்லி மேல் நோக்கி போனால் கிங் சாம்பர் போகும். இந்த மாதிரி மூன்று வழியை பார்க்கலாம் இந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா. அன்பார்ந்த சகோதர சொல்ல, இங்கேருந்துட்டு இந்த சிகப்பு கிரானைட்கள் அடைச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த அடைக்கப்பட்ட அந்த பாதையை பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து அந்த அடைக்கப்பட்ட அந்த பாதையை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குயின் சாம்பருக்குள்ளே போகிறதுக்கு வழி இருக்குது, இது மேலே பார்த்தீங்கன்னா கிங் சாம்பர் மேலே போகிறதுக்கு வழி. 3 வழி வந்து இந்த இடத்துல இருக்கும் அன்பார்ந்த சகோதர சொல்ல. இந்த குயின் சாம்பருக்குள்ளே போனீங்கன்னா எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி தடை வந்து குறுகலாக இருக்கும், மீதி வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கும், அதாவது உயரம் கம்மியாக இருக்கும். இந்த குயின் சாம்பில் போகிறது வந்து தடம் பார்த்திங்கன்னா உயரம் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் உயரம் கொஞ்சம் இந்த பாதிக்கு மேலே உயரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன் இன்னொரு சார்ட் இருக்குது, அந்த சார்ட் நான் கூட கொண்டாந்துருக்கேன், பட் அது மாற்ற முடியாது இப்போ டைமில். அது பார்த்திங்கன்னா அது கிளீனாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு சார்ட், இந்த மாதிரி இதில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து குறுகல ரொம்ப உயரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பாதை. அதில் வரணும்னா குனிஞ்சு தான் வரணும், இப்படி குனிஞ்சு தான் போகணும், இப்படி குனிஞ்சா மாதிரி தான் போகணும், அந்த மாதிரி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே ஒரு பள்ளம் வரும், அதுக்கு மேலே உயரம் வந்துடும், நீ நடந்து போகலாம், நேராக நடந்து போகலாம். இந்த மாதிரி வந்து இந்த குயின் சாம்பர் போகிற வழி இருக்குது. சரி, இவங்க கஷ்டப்பட்டு குனிஞ்ச மாதிரி வந்து நிமிர்ந்து வந்து நின்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குயின் சாம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுல உள்ளே ஒன்றுமே இருக்காதுங்க. சரி, அதுக்கப்புறம் சரி இங்கே ஏறலான்னு சொல்லிட்டு இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் கேலரின்னு சொல்லுவாங்க. இது கிராண்ட் கொஞ்சம் நல்ல அகலமான இடம், நல்லா ஃப்ரீயாக ஏறலாம். இந்த மாதிரி குறுகில் ஏறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக ஏறி வரலாம் அந்த பாதையில். இதில் ஏறி வந்து எப்படின்னா ஸ்டெப்ஸ் கிடையாதுங்க. இதில் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது, இந்த சிகப்பினர் கிரானைட்கள் அடைக்கப்பட்ட அந்த பாதையில். ஆனால் இங்கே வந்து கிராண்ட் கேலரிக்கு வந்து ஸ்டெப்ஸ் கிடையாது. இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துவாரங்கள், ஓட்டைகள் இருக்கும், மேலே மேலே வரிசையாக ஓட்டைகள் இருக்கும், ரெண்டு பக்கம் ஓட்டைகள் இருக்கும். அது என்ன பண்ணால் ஏறி வரவங்க அப்படியே கை பிடிச்சி அந்த ஓட்டையை பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டு இன்னொரு கையில் இன்னொரு ஓட்டையை தேடி பிடிக்கணும். அப்படி பிடிச்சி அப்படியே கஷ்டப்பட்டு மேலே ஏறி காலில் ஒரு ஓட்டையை தேடணும், காலில் தேடி ஒரு ஓட்டைகளை கால் வச்சுக்கணும், வச்சு அப்படியே எக்கி இன்னொரு ஓட்டையை பிடிச்சி இன்னொரு காலை இன்னொரு ஓட்டையில் இருக்கணும். இப்படி இப்படி நாலு கால் அப்படி போயிடணும், இல்லை இந்த மாதிரி ஏறணும், காலையும் ஓட்டையில் கவிக்கணும், கையும் பிடிச்சி பிடிச்சி அப்படி கரெக்டாக ஏறணுங்க. அன்பா அந்த சகோதர சொல் இந்த மாதிரி ஏறி வரணும். இந்த மாதிரி நல்லா பிடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கணும், வந்து எங்கே ஓட்டுறதுன்னு தெரியாது, இப்படி தடவி தான் பார்க்கணும். ஏன்னா இப்படி இப்படி இருக்குதுல்ல, அப்படி கை வச்சு தேடணும். இப்போல்லாம் லைட்லாம் போட்டு லைட்லாம் போட்டாங்க, அப்புறம் இருட்டாக தான் இருந்திருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்படி தடவி தடவி பார்த்து அது கை பிடிச்சி அந்த ஓட்டையை பிடிச்சி அப்புறம் அது ஏக்கி அன்னொரு ஓட்டையை பிடிச்சி தடையை பிடிச்சி அப்புறம் காலை கவி கவி மேலே ஏறி போவாங்க. சப்போஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சு, வலிக்கிளி விட்டாங்க, சரியாக போகலன்னு வச்சோல்ல, தடுமாட்டேன்னு வச்சோல, விழுந்துட்டாங்கன்னா சல்லுன்னு வந்து இந்த குழியில் வந்து வந்துடுவாங்க. பரமபதம் பார்த்துருக்கீங்களா, கேம் விளையாண்டுருக்கீங்களா, கஷ்டப்பட்டு மேலே ஏறினா பாம்பு கொத்துன்னு என்ன ஏறுவாங்க, கீழே வந்து ஒரு கேம் இருக்குல்ல அந்த மாதிரி. அந்த மாதிரி இங்கே ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டான்னு சொல்ல அப்படியே வலிக்கிட்டு வந்து தோத்துன்னு திரும்ப சல்லு வந்து இருந்து குழியிலேருந்து விழுந்துருவாங்க. எங்கே எப்போ ஆரம்பத்தை எங்கே விழுந்தாலும் அதே வந்துடுவாங்க. இந்த மாதிரி வந்து இது அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக ஏறினுங்க. இங்கே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏறி கஷ்டப்பட்டு ஏறி வந்தோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு சிகப்பு நிற கிரானைட்கள் தொங்குன மாதிரி இருக்குங்க, அப்படி தொங்குன மாதிரி இருக்கும், கீழே மட்டும் ஓப்பன் இருக்கும், மேலே அப்படி மேலே தொங்குன மாதிரி இருக்கும். ஒரு கிரானைட்களுக்கு இன்னொரு கிரானைட் நடுவில் ஒரு ஆள் நிற்கலாம், அந்த மாதிரி தான் இடம் கேப் இருக்கும். அப்புறம் அடுத்த கிரானைட்கள் இன்னொரு ஒரு ஆள் நிற்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். மூணு கிரானைட்கள் இருக்குங்க. அப்போ என்ன பண்ணால் கிங் சாம்பரில் போகணும்னு நினைக்கிறேங்க, என்ன பண்ணணும்னா அப்படியே குனிஞ்சு கஷ்டப்பட்டு குனிஞ்சு அடியில் குனிஞ்சு எந்திரிக்கணுங்க. எந்திரி ஒரு கல்லில் எழுந்திரிக்கணும், முன்னாடி கல் இருக்கும், பின்னாடி கல் இருக்கும், அப்படியே நின்றுக்கணும் கொண்டாரம் மூச்சம். ஏன்னா இங்கேயே ஓட்டையை பிடிச்சி பிடிச்சி ஏறியிருக்காங்க, கஷ்டப்பட்டு இல்லைங்களா, டயர்டில் அப்படி உட்காந்துருவாங்க. அப்புறம் கொண்டாங்க திரும்ப கொண்டாச்சு இன்னும் அடுத்த ஸ்டெப்பு, கஷ்டப்பட்டு அப்படி உட்காந்து குனிஞ்சு அடியில் போய் அடுத்த கல் எழுந்திருக்கணுங்க, அப்படி இன்னொரு கல் முன்னாடி நிற்கிங்க. இந்த மாதிரி மூணு முறை குனிஞ்சு குனிஞ்சு எழுந்திருக்கணும். எந்திரிச்சு இந்த இடத்துல நிற்கணும், அந்த மூணு கல்லை தாண்டிட்டிங்கன்னா எந்திரிச்சு அப்படி நின்று கொண்டா பார்க்கலாங்க. சகோதர சொல்ல இந்த கல்லில் குனியிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் கொஞ்சம் நம்ம குனியில்லாமல் வேணாலும் முடிவு பண்ணுற இடங்குது. இது மாதிரி கஷ்டப்பட்டு குனிஞ்சு வந்தோடனே இந்த கிங் சாம்பரில் வரலாம். கிங் சாம்பருக்குள்ளே என்ன இருக்குன்னா அங்கே வந்து ஒரு பெட்டி இருக்குதுங்க, ஒரு சவப்பெட்டி மாதிரி ஒன்று இருக்குதுங்க. அந்த சவப்பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லைங்க, அது திறந்த மாதிரி இருக்கும், திறந்த மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, சும்மா காலியான ஒரு சவப்பெட்டி அவ்வளோதாங்க. அது அந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து அதை தான் பார்க்கலாங்க, வேறு எதுவும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி வந்து அந்த வந்து திறந்திருக்கிற மாதிரி சவப்பட்டு இருக்குது, அவ்வளோதாங்க சகோதரேஸ்வரர். இதுதான் வந்து இந்த பிரமிடுடைய அமைப்புங்க. எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிச்சு பார்த்தீங்களா நமக்கு, இதில் சத்தியம் வந்து புரிஞ்சிச்சு, சத்தியம் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சகோதரேஸ்வரர். இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே போகலாம். நுழைவாயில், 50 உயரத்தில் நுழைவாயில் இருக்கு இல்லைங்களா, இது எதை குறிக்கிறது பார்த்தீங்களா. அது நுழைவாயில் இங்கே இருக்குதுங்க, பிரமிடு கீழ்ப்பதில் இல்லாமல் இந்த மேலேருந்து நுழைவாயில் இருக்குது. சகோதர சொல்லி இந்த நுழைவாளி ஏன் மேலே இருக்குது 50 உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பார்ந்த சகோதர சொல்ல, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் மனிதன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டார். உயர்ந்த நிலை பரிபூர்ண நிலையில் உருவாக்கப்பட்டது அடையாளங்கள். சாதாரண மனுஷனை உண்டாக்கல தேவன், மகிமினால் கணத்தில் அவனை முடிச்சு விட்டினார் இல்லைங்களா, தன்னுடைய சாயலை கொடுத்தார். அதான் ஒரு 50 உயரத்தில் அந்த நுழைவாயில் இருந்துச்சு. மனிதனுக்கு வந்து இந்த உலகத்தை தேவனுடைய தெய்வீக திட்டம் பிரவேசிக்கிற நுழைவாயில் வந்து உயர்ந்த நிலையில் கொடுத்தார் தேவன். ஆனால் உள்ளே நுழைஞ்ச ஆதாம் ஏவல் என்ன பண்ணாங்கன்னா, அதை தக்க வச்சுட்டாங்கன்னா இல்லை, என்ன ஆச்சுங்க, பாவத்தில் வலிக்கு விழுந்துட்டாங்க இல்லைங்களா. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, வலிக்கு எங்கே போய் விழுந்தாங்க, குழியில் போய் விழுந்தாங்க. சகோதர சார், பரிபூர்ண நிலையை வந்து தக்க வைக்காத, உயர்ந்த நிலையை தக்க வைக்காத என்ன, பாதாளத்துக்கு போயிட்டாங்க, மரணத்துக்குள்ளே போனாங்க. அன்பார்ந்த சகோதர சொல்லு, அப்போ பாருங்கள், அந்த கீழ் நோக்கு போகிற பாதை எதை கடையாளம் பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு அடையாளம், பிட்டு சவக்குழி இல்லைங்களா, அதுக்கு அடையாளமாக இருக்குது. உயர்ந்த நிலையில் படைக்கப்பட்ட ஆதாமேவால், பரிபூர்ண மனுஷன் ஆதாமேவால் தன் நிலைமையை இழந்துட்டாங்க. உயர்வான நிலையை இழந்து ஒரு தாழ்மைக்கு போய் கீழ் நோக்கி போய் மரணத்துக்குள்ளே போனாங்க. அன்பார்ந்த சகோதர சொல்லு, அந்த கீழ் நோக்கு பாதை வந்து அது வந்து பாவத்தில் விழுந்ததுக்கு அது அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாகவே சாவாய், ரோமர் 5:12. எப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்து போல அப்படின்னா, ஆதாம்னால என்னாச்சுன்னா, இப்போ அவர் விழுந்ததுனால ஒரே மனுஷன பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசிச்சு. அதனால எல்லா மனுஷனும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷங்க பிறக்கிறாங்க, உழுகிறாங்க, பிறக்கிறாங்க, சாகிறாங்க, பிறக்கிறாங்க, சாகிறாங்க, எல்லாம் வலிக்கி 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 சர்க்கிள் விட்டுட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே முழு மனுக்குளமும் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கல்ல, மரணத்தை நோக்கி, சாவு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பார்ந்த சகோதர சூழல், இதனால் என்னாச்சுன்னா, அந்த பாதை, இந்த பிரமிடில் இந்த பாதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலுக்கும் தன்மையாக இருக்குது. எல்லாம் சர்க்கிள் விட்டு சர்க்கிள் விட்டு சர்க்கிள் விட்டு எப்படின்னு நல்லா மொழு மொழு மொழுன்னு ஆயிடுச்சு, வலுக்கும் தன்மையாகிடுச்சு இல்லை. அது எதுக்கு அடையாளன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. இந்த பூமியில் பிறந்துட்டால் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக பாவம் நம்மளை அப்படியே ஸ்கேட்டிங் மாதிரி இழுத்துட்டு போயிட்டுருக்குது புரியுதுங்களா. நம்ம நின்னப்போ அதே இழுத்துட்டு போயிட்டுருது நம்ம. இதில் சில பேர் இது ஸ்கேட்டிங்கில் வந்து ஓவர்டேக் பண்ணி உள்ள போய் விழுகிறானுங்க. ஏன்னா இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்க, போதை மருந்துங்க அடிமையானவங்க இல்லைங்களா, சீக்கிரம் சாவுறது, சூசைட் பண்ணிக்கிறவங்க. நீயே குளிக்கு தான் போயிட்டு இருக்கிற சர்க்கிட்டு, அதுக்குள்ளே சர்ன்னு உழுவுறதுக்கு விழுந்துறாங்களா இல்லை, நிறைய பேர் சல்லு சல் உழுவுறாங்க. இந்த மாதிரி ஜனங்க போய் 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 அந்த பாதைனா மொழு மொழுன்னு ஆயிடுச்சு, வழுக்கு தன்மையாச்சு. இன்றைக்கி வந்து பாவம் வந்து நம்ம தேடிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் பாவம் செய்ய இடம் தேடி போனாங்க, ஆனால் இன்றைக்கி பாவம் தேட இடம் தேடி போகட்டும், வீட்டில் உட்காந்தா போதும், கையில் ரிமோட் கொடுத்தா போதும், டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பாவம் வந்துடும் இல்லைங்களா. ஒரு செல்ஃபோனில் எல்லா பாவமும் இருக்குது இல்லைங்களா. சார், இங்கே எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணார், உலகத்துக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறது, எல்லா பாவமும் நம்ம கைக்கே வரா மாதிரி இடம் தேடுறது, கதவு செஞ்சு உள்ளே உட்காந்தா போதுங்க எல்லா பாவம் வந்துருங்க. இந்த மாதிரி சகோதர சோழ பாவம் வந்து வழுக்கு, ஜனங்க போய் 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 இன்றைக்கி வந்து அது வழுக்கும் தன்மையாக போயிடுச்சு பாவம் அப்படின்னு. அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குற அன்பார்ந்த சகோதர சோழ. இந்த குழியை பற்றி சொல்லும்போது மத்தையும் 7:13. கேட்டுக்கு போகிற வாசல் வலி விரிவும் விசாலமாக இருக்குது அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ஆதாம் முத முத விழுந்தப்போ சின்னதாக தான் இருந்துருக்குதுங்க. எல்லாம் உலக பூரா உலக மனுக்குள்ளே சர்ற சரன்னு விழுந்து 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 விசில விரிச்சுட்டே போய் பெருசாகிடுச்சுங்க. வலி விரிவும் விசாலமாக இருக்குது. இது கேட்டுக்கு போகிற வாசல், அதனால் கெட்டு போகிற வாசல், சாவை நோக்கி போகிற வாசல் அப்படி சொல்லப்படுது. இது குழின்னு சொல்லும்போது சங்கீதம் 55:23. தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில், பிட்டு தான் குழி, அழிவின் குழியில் இறங்க பண்ணு, இறங்கிட்டாங்கல்ல மனசில் இறங்கிட்டேங்க. தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணி நீர், அந்த அழிவின் குழி தான் இது. அன்பார்ந்த சகோதர சொல்ல, ஏசாயா 38:18. பாதாளம் உம்மை போற்றாது, பாதாளம் உண்மை துதியாது, மரண உண்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர் உமது சத்தியத்தை தியானிப்பதில்லை அப்படி சொல்லப்படும். சரி பாருங்க, ஆதாமுடைய சந்ததி ஆதாம் விழுந்தார். இதில் ஏவால் ஆதாம் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் முழு மனுக்குளமும் இதில் வலிக்கு வலிக்கு வந்து வந்து இந்த விசாலமான வழி ஆயிடுச்சுங்க. உள்ளே விழுந்தும் சரி, எல்லாம் குழியில் வந்து மானதுறைக்கு போயிட்டுருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது இங்கே ஒரு வழி ஓப்பனாக இருக்குதுங்க. இது அடைக்கப்பட்ட வழி இல்லைங்களா, சிகப்பினர் கிரானைட் கல் போட்டு அடைக்கப்பட்டிருந்த அடுத்த வழி. இந்த இடத்துல ஒரு கல் போட்டு அடைச்சிருக்காங்க. சகோதர சொல்ல இந்த வழியில் வந்து பிரவேசிக்கலான்னு பார்த்தா அடைக்கப்பட்டது. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழி எதுக்கு வச்சாங்க, ஏன் அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சகோதர சொல்ல மனுக்குளம் மரணத்தை நோக்கி போயிட்டு இருந்த சமயத்தில் தேவன் ஒரு வழி ஓப்பன் பண்ணாருங்க. நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்தார். இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் நியாயப்பிரமாணத்தை நடந்தால் ஜீவனை பெற்றுக்கலாம். அவங்க ஒரு வழி ஓப்பன் பண்ணார், நியாயப்பிரமாண வழி. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்தாரு அவங்க மேலே ஏறி வர்றதுக்கு. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை யாரும் நிறைவேற்ற முடியாதனால அது சிகப்பு நிற கிரானைட் கல் வச்சு மூடி வச்சது. யாரால் நிறைவேற்ற முடியல நியாயப்பிரமாணத்தை இல்லைங்களா, அதனால் அது அடைக்கப்பட்டது. வழி வந்து இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவை மறுதளித்தாங்க, இயேசுவை வந்து சிலுவில் அடித்து கொண்டுட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த பாதை அடைக்கப்பட்டாச்சு. நம்ம சபை போகிற இடத்துல இவங்களுக்கு கிடச்சிது ஃபஸ்ட்டு அந்த வாய்ப்பு. ஆனால் இந்த பாதையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பயன்படுத்தலை. இது யாரும் பிரவேசிக்காது போயிட்டனால, காரணம் அந்த சிகப்பு நிற கிரானைட்கள் தடுக்குது என்னென்னா, நியாயப்பிரமாணம் இல்லைங்களா, தேவனுடைய சத்தியம் அது வந்து அதுக்கு தடையாக இருந்துச்சு. அன்பாந்த சகோதர சொல்லு அது மேலே போக முடியாது, தடுத்துருச்சு அவங்களன்னு சொல்லி பார்க்குறோம். கலாத்தியர் 3:11. பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை அப்படி சொல்லப்படுது. அன்பாந்த சகோதர சொல்லு பாருங்க, அந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டார்க்காக தேய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சிகப்பு நிற கிரானைட். இந்த வழி அடைச்சிருக்குது இந்த இடத்துல, இந்த வழி என்ட்ரன்ஸில் அடைச்சிட்டாங்க. இந்த வழி அடைக்கப்பட்டிருக்குது சகோதர சொல்ல. ஏன்னா நியாயப்பெருமானதை ஒருவனே நீதிமான் ஆக்கப்படுது, யாரும் நீதிமான் நிலைக்கு போக முடியாது. அதனால் அடைச்சாச்சு, இந்த வழி அடைக்கப்பட்டது. வழி ஓப்பன் ஆகி ஓப்பன் வச்சு அதை அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அடைச்சிருக்காங்க, ஃபஸ்ட் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த அதில் யார் பிரவேசிக்கணும் அடைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கல்லை உடச்சி எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க கவர்மெண்ட்டில், இதுக்கும் நல்ல பவர்ஃபுல் பாம் வச்சு அடித்து நொறுக்கி பார்த்துட்டாங்க. கல் அசைக்க கூட முடியல. சிகப்பு நிற கிரானைட்கல்ல அதை வந்து அப்படி எப்படி சொருக முடியும்னு ஒரே ஆச்சரியமாகுது. அவ்வளோ டைட்டாக சொருகப்பட்டிருக்குது, எந்த ஒரு சக்தியாலும் அந்த கல்லை பிடுங்க முடியல. சரி, அது உடச்சி தூள் தூள் ஆக்கிட்டோம்னா கூட உள்ளே நடந்து ஈஸியாக மேலே போகலாம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. துண்டு துண்டாக உடைக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, உடைக்க முடியல, அசைக்க கூட முடியல அந்த கல்லை. அது ஆச்சரியமாகுது, இது என்னது அப்படின்னு ஆச்சரியமாகுது. சகோதர சொல்ல இது போல் அந்த சிகப்பு நிற கிரானைட்கல் வந்து எதை குறிக்கிறன்னா, நியாயப்பெருமானத்தை யாரும் நிறைவேற்றி மேலே போக முடியாதுன்றது ஸ்ட்ராங்காக போட்டாச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வாய்ப்பு வந்து இழந்துட்டாங்க, அதுக்கு அடைக்கப்பட்டாச்சு சொல்லப்படுது அன்பாந்த சகோதர சொல்ல. சரி, அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வாய்ப்பு போனதுக்கு அப்புறமேட்டு இப்போ மனுக்குள்ளெல்லாம் மரணத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. மனுக்குளத்தை காப்பாற்றுக்கு வழி இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு வழி ஓப்பன் ஆகுது. இந்த வழி வந்து ரொம்ப நெருக்கமான வழி, அப்படியே கஷ்டப்பட்டு ஒருத்தர் மேலே எல்லாம் ஒன்று பின்ன ஒன்று தான் போக முடியும். ரொம்ப நெருக்கமான வழி, இடுக்கமும் நெருக்கமான வழி இந்த வழி. இந்த வழி வந்து இது வந்து குழியில் உழுகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வழி ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வழி என்னென்னா, இதில் இழந்தவங்கெல்லாம் இதில் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வழி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி வரணும். இந்த வழியை ஓப்பன் பண்ணது யார், கிறிஸ்து இல்லைங்களா. இயேசு தான் இந்த வழி ஓப்பன் பண்ணார், அவர் தான் முதல் ஏறினது இதில். ஆனால் அவர் கஷ்டப்பட்டு ஏறது வழி இப்படி போய் இப்படி கஷ்டப்பட்டு மேலே ஏறி இருக்குது. அவர் தான் ஃபஸ்ட்டு ஏறி நான் ஜெயிச்சேன்னு சொன்னவர் இல்லைங்களா. இப்போ அவர் பின்னாடி எல்லாம் ஏறி வரலாம். ஒரு என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வைத்து சிலுவை எடுத்து என்னை பின்பற்றுக்கிறான். எப்படி வரணும்னா, இடுக்கமான வழி நெருக்கமான பாதை, அதை சொன்னார் சவுர். இந்த மாதிரி இடுக்கமான நெருக்கமான பாதையில் வந்து பிரவேசித்து மேலேறி வர வழி தான் இந்த வழி. இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான வழி, மேல் நோக்கு வரும் நெருக்கமான பாதை அப்படின்னு சொல்லப்படுது அன்பாந்த சவுர சொல்ல. அப்போஸ்தலர் 4:12. அவரால் என்று வேறு ரட்சிப்பு இல்லை, இயேசு இல்லாமல் இந்த வழியே இல்லை. அவர் இல்லைன்னா அந்த வழி ஓப்பன் ஆயிருக்காது. இந்த வழி ஓப்பன் இல்லைன்னா எல்லாரும் எங்கே போகணும், குளிக்கதான் வரணும் இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு வழி இருக்கிறனால தான் நீங்கள் மேலே ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிரமிடுகளை மேலே போனால் இந்த ஒரே வழி தாங்க, ஒரு வழியே இல்லைங்க. இதெல்லாம் உள்ள இதில் பிரவேசிக்க முடியாது, ஆனால் இது வழியாக தான் ஏறி ஆகணும். அதான் அவராலே என்று வேறு ரட்சிப்பு இல்லை, வேறு ரட்சகர் கிடையாது, ஒரே ரட்சகர் இயேசு மூலிமா நடந்துச்சு அன்பாத சகோதரர்கள். அதான் இந்த வழி, இந்த வந்து இந்த இடுக்கமான வழி அப்படி சொல்லப்படுது அன்பாந்த சகோதரர் சொல்ல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்னும் வசனம் வாசினா யோவான் 14:6 வாசி. இந்த வழியை பற்றி தான் வசனம் இதெல்லாம். யோவான் 14:6 பதிலாக, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நான் தான் வழி அப்படின்னு
சொன்னதுதான்.
என்னால் எல்லாம் ஒருவனு பிதா இடத்தில் வரான் அப்படி சொல்லப்படுது. அப்போ இயேசு வழியை தான் பிரவேசிக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் வசனம் வாசின்னா யோவான் 11:25-26 வசனம் வாசி. நானே உயிர்த்தது ஜீவனுமா, நான் ஜீவன் சாகுறமா, ஜீவன் கொடுக்குறது என்னால் முடியும்.
என்னை
விசுவாசிக்கிறது குழியில் வந்தாலும் திரும்பி எஞ்சி வந்து ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. என்னை விசுவாசிக்கிறவன் வந்து மரித்தாலும்
பிழைப்பான்.
உயிரோடு விசுவாசிக்கிறவன் என்னென்ன மறியாமல் இருப்பான் அப்படின்னா, இதில் நம்பி விசுவாசம் தான் இல்லை, இதில் ஏறி மேலே போல விசுவாசம் வேணும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு விசுவாசம், அந்த வழி தான் சவுர சொல்லி இது இடுக்கமான வழி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இதில் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இளைப்பாறை இடம் மாதிரி இருக்குங்க. இந்த இதில் படம் இதில் வந்து சின்னதாக போட்டிருக்குது, இந்த இதில் சின்னதாக போட்டிருக்குது, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு உருண்ட மாதிரி போட்டிருக்காங்க, லைட்டாக இருக்குது. சார் இதில் பாருங்கள், இதில் ஒரு புள்ளி மாதிரி தெரிஞ்சுதுங்களா, இந்த பாதையில் வந்து இந்த இடத்துல கட்டை மாதிரி போட்டு தெரியுங்களா. ஆ, இதுதான் வந்து இளைப்பாறை இடம். இதுக்கு வந்து பேர்னா கிராட்டோ அப்படின்னு சொல்லப்படும். சகோதர சொல்ல இந்த மாதிரி ஒரு பாதை இருக்குதுங்க. இந்த பாதை, இந்த பாதையில் நடுவில் இந்த இடத்துல ஒரு இளைப்பாறை இடம், ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடம் இருக்குது. கஷ்டப்பட்டு ஏறி வரவங்க இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது எது கடையாளமாக இருக்குது, இந்த இளைப்பாறை இடம் எது கடையாளம்னா, எதுக்காக இப்போ மலையேறவங்க இளைப்பாறையில் போய் உட்காறாங்க, உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஏறுவாங்க. அந்த உட்காந்து என்ன உட்காந்துட்டு என்ன பேசுவாங்க இல்லைங்களா, என்ன பேசுவாங்க உட்காந்தாங்கண்ணா, ஏப்பா இந்த மலையில் ஏறதுலாம் போதும் போதுனாச்சு இல்லைங்களா. நான் கூட ஏறப்ப சாதாரணமாக இருந்துச்சு, 3-5 படிக்கிட்டு வேகமாக ஓட்டிட்டு ஏறினா அப்புறம் பாதிக்கு மேலே ஏற முடியல. மலையேறவங்களாம் பார்த்துருக்கீங்களா, ஸ்டெப்பை பார்த்து சந்தோஷம் இருக்கக்கூடுன்னு ஏறிடுவாங்க. ஏறிட்டு ஒரு 15-20 தாண்டினோடனே அவர் மெதுவாக நடப்பாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறமேட்டு படிக்கட்டில் உட்காந்து உட்காந்து நடப்பாங்க. எப்படி மேலே போனால் தான் அவங்களுக்கு நல்லது நடக்குது நம்பிட்டு ஏறிட்டுருக்குறாங்க அவங்க. இன்னும் கொண்டு 4 கால் நடப்பாங்க அவர் படிக்கட்டிலேயே இல்லைங்களா, முடியாது. சில பேர் அப்படி இறங்கிடுவாங்க, முடியலன்னு இறங்கிடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏறினுங்க வந்து இந்த இடத்துல அந்த மண்டபத்தில் உட்காந்துட்டு பேசுவாங்க. பார்த்தா சாதாரண வச்சு இவ்வளோ கஷ்டமாகுது, இப்போ நான் வழியில் விழுந்திருப்பேன் இடையில தெரியுமா உங்களுக்கு, எனக்கு தலை கிருகிருன்னு வந்துருச்சுங்க, எனக்கு கண்ணெல்லாம் கட்டிட்டு வந்துருச்சுங்க. நிறைய கதை சொல்லுவாங்களே மேலே உட்காந்துட்டு. அவங்க ஏறி வந்த பாதையை வந்து நினைக்கிற இடம் வந்து கிராக்டோ, அந்த இளைப்பாறுகிற இடம்னு சொல்கிறாங்க. அதுபோல் அன்பார்ந்த சகோதர சொல்ல இயேசுன்னு அடிச்சுட்ட பின்பற்றல் வந்து இந்த இடத்துல சிந்திக்கக்கூடிய இடம் அது. அந்த சிந்திக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம், இந்த கிராக்டோ அப்படின்னு சொல்கிற இடம், அந்த மண்டபம் மாதிரி இருக்கிற இடம். என்ன சிந்திப்பாங்க அப்படின்னா, இந்த சத்தியத்தில் கஷ்டப்படி இடுக்கமான வழி நெருக்கமான பாதையில் நடந்து வர சகோதர சகோதரருக்கு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு இடம் இருக்கணுங்க. அந்த இடம் என்னென்னா சபை இல்லைங்களா, நம்ம போய் உட்கார்ற அந்த எக்லீசியா இல்லைங்களா. அங்கே போய் உட்காரும்போது ஒருத்தர் ஒருத்தரெல்லாம் பேசிக்கிற இல்லைங்களா, சத்தியம் இப்படி சொல்லுதுங்க, சத்தியம் அப்படி சொல்லுதுங்க, நீங்கள் எப்படிங்க இருக்கீங்க, நானும் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நானும் ஒன்றும் இல்லைங்க, அவர் நான் கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படிங்களா, எப்படிங்க பரவாயில்ல சொல்லுங்கள், ஏ வசனம் இப்படி சொல்லுதுங்க, அப்போ எப்படிங்க வசந்த கரெக்டாக, ஆமாம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக அப்போ போக பழகிடுச்சிங்க எனக்கு, மாறி மாறி பேசும்போது மேலும் ஸ்டெப் ஏறதுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், பூஸ்டிங் ஆயிரும். கொண்டா உட்காந்து ஒரு இழைப்பார்னா ஸ்ட்ரென்த் கிடச்சது இல்லைங்களா, அது மீண்டும் வந்து ஏறதுக்கு ஸ்ட்ரென்த் கிடச்சது. அதுபோல் அந்த சபை கூட்டி வருதுலேயே விட்டு விடாதுருங்க, புரியுதுங்களா. நம்ம சத்தியம் கட்டி சபைக்கு வரா விட்டுட்டோம்னா நம்ம ஏற முடியாது, நம்மளால் டயர்டாக கீழே இறங்கிடுவோம். நம்ம போதும் மண்டபத்து இங்கேருந்து அவங்க மேலே பார்த்து கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா. கீழேருந்தே சில பேர் கும்பிடுவோம், மலை ஏறாதே கும்பிட்டுருவாங்க, இல்லை சிலர் பாதியேறி மண்டபத்துலேருந்து கும்பிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இறங்கிற வேண்டியது தான், அதை ட்ரை பண்ணி இறங்கணும் அவங்கலாம். சகோதர சோரில் அப்படி இருக்கும்போது அந்த இந்த இளைப்பார் இடத்துல வந்து உக்காரணுங்க, உக்காந்து அவனோட வாழ்க்கையை வந்து நான் நினச்சி பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் வந்து நம்ம மேற்கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது இளைப்பார் இடம் தான் சபை, சபை கூட சர்ச்சுக்கு போகல போ கஷ்டமாக சொல்கிறீங்களா, ஆவிக்குரிய உணவு கிடைக்கிற இடம் அதுதான், நம்ம திடப்படுத்துகிற இடம் அதுதான். ஏன்னா அங்கே தான் சத்தியம் கொட்டுது, சத்தியம் பவர்ஃபுல், நல்ல விட்டமின்ஸ் எல்லாம் அங்கே தான் தேவனுக்கு வாரி இறைக்கிறார், நல்லா பா நல்ல சத்தியங்கள்லாம் போயிட்டு இருக்குது, ஆவிக்குரிய சத்தியங்கள். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு புஷ்டியாக நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பேசும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் முத முறை ஏறப்பங்க நீங்கள் கூட பரவாயில்லைங்க, நான் கீழே விழுந்துட்டேங்க, ஆனால் இப்போ பாரு கிடுக்குடுன்னு மேலே போயிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு ஒருத்தர். அப்போ நான் விழுந்தால் கூட ஏறிடுறேன், முடியுங்க அவங்க நம்மளால் முடியுங்க, நான் கூட அப்படி தான் நினச்சிங்க, பாருங்கள் மெதுவாக ஏறி மேலே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டேங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. சொல்லும்போது என்ன உடனே தைரியம் வந்துடும், ஏறிடுறேன் நானும் ஏறிடுறேன் அப்படின்ட்டு அடுத்த மண்டலத்துல உட்காந்துப்பார் புஷு புஷுன்னு இல்லைங்களா. அப்படி உட்காந்து உட்காந்து ஏறி போயிடுவாங்க. ஏறி சாமி கும்பிட்றப்பில் இது நினப்பதாக எப்போ இறங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க இல்லைங்களா. சகோதர சார் இப்படி கஷ்டப்பட்டு அந்த இலைப்பார் இடம் வந்து ஒருத்தருக்கு பூஸ்டிங்காக இருக்கும். இதான் வந்து சபை கூடி வருதல் அதுக்கு அடையாளமாக இருக்குது. அன்பார்ந்த சகோதர சோல 1 தீமோத்தேயு 2:6 என்ன இலைப்பார் என்ன என் திங்க் பண்ணுவோம் அங்கே போய் உட்காந்துருக்குறவங்க 1 தீமோத்தேயு 2:6 எல்லாரையும் மீட்கும் பொருளாக அப்படின்னா என்ன யோசிக்கிறேன்னா நம்ம எல்லாத்தையும் மீட்கும் பொருளாக யார் வந்தார்? இயேசு. இந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம யோசிப்போம், இந்த இலைப்பார் இடத்துல யோசிப்போம். என்ன யோசிப்போம்னா சா இந்த வலி மட்டும் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம் இல்லைங்களா. சத்தியம் கேட்கும்போது நிறைய சத்தியம் கேட்கும்போது இவ்வளோ பெரிய வாய்ப்பு இயேசு மூலமாக நமக்கு கிடைச்சதில்ல. இயேசு மட்டும் செய்யலைன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும் மனுக்குலத்தை? இப்போ பாருங்கள், பூமிக்குரிய சந்ததியும் மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடுது. ஆதாமுடைய சந்ததி முந்தின சீருக்கு மாறியது. எக்ஸ்ட்ரா சபை வாய்ப்பு வேறு போகுது இல்லைங்களா. எல்லாம் யார் மூலிமா ஏற்பட்டது? இயேசு மூலிமா தேவன் செஞ்சுருக்கிறார் இல்லைங்களா. அப்போ இயேசு பார் என்னமா செஞ்சுருக்கிறாரு அது நினைக்கிற இடங்குது அந்த அந்த எக்லீசியா இல்லைங்களா. சகோதர சோல எல்லாரையும் மீட்கும் போல தம் உப்பு கொடுத்த மனுஷனாய் கிறிஸ்து இயேசு அவரே அப்படி நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஓசியா 13:14 ஓசியா 13:14 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாகி மீட்பேன், அவர்கள் மரணத்துக்கு நீங்களாகி விடுவிப்பேன் அப்படின் போது இதெல்லாம் எங்க நீங்க திங்க் பண்ணான்னா சார் தேவன் சொன்ன மாதிரி நம்மளை செஞ்சிட்டாருல்ல, நம்மளாம் குலுக்கி போறவங்களை நம்ம காப்பாத்திட்டார்ல சொன்ன மாதிரியே, பாதாளத்தின் வல்லமை நீங்களாகி மீட்டுட்டார்ல, இது நினைக்கிற இடமாவும் இருக்குது அந்த இடம். அது மட்டும் இல்லை, 1 கொரிந்தியர் 15:21-22 பாருங்க, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் ஆதாம்னால மரணம் வந்துருச்சு. மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனாக மறித்தோர் உயிர்த்ததிலும் உண்டாயிடுச்சு. இன்னொரு மனுஷன் யார்? இயேசு மூலிமா இல்லைங்களா. மறித்தோர் செத்துட்டுக்கிற ஜனங்கள் உயிர்த்ததும் உண்டாயிடுச்சு. ஜீவன் கொடுக்குற அந்த நிலையை உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல் கிறிஸ்துக்கள் எல்லோரும் உயிரடைவார்கள், எல்லோரும் மேல் நோக்கி உயிரடைந்து வருவார்கள் அப்படி சொல்லப்படுது. அந்த பாதையை வந்து இந்த இடத்துல அந்த இலைப்பார் இடத்துல உட்காந்து இதெல்லாம் திங்க் பண்ண சொல்லுது அன்பாந்த சார் சொல்லு. இயேசு மூலிமா நம்ம ரட்சிப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ வந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாச்சு இலைப்பார் சார், இலைப்பார் இடத்துல இலைப்பாரி மேலே வந்துட்டீங்க. இங்கே வந்து நின்னோன்னு பார்த்தீங்கன்னா மூணு பாதை பார்க்கலாங்க. இந்த பாதை பார்க்கலாம் சகோதர சொல்ல எது என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னா சத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் தெரியும் ஏன் இந்த பாதை அடைக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்க முடியும் நமக்கு போதுங்களா. இசைஜ ஃபஸ்ட் இந்த பாதை கொடுத்துருக்குறாரு, ஓப்பன் ஆகிருக்குது, அதை அடைச்சிருக்காங்க, ஏன் அடைக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு ரட்சிப்பை பார்ப்பாங்க. இது ரெண்டு குயின் சாம்பர் கிங் சாம்பர் ரெண்டு ரட்சிப்பு என்னென்னா பூலோக ரட்சிப்பு, இது பரலோக ரட்சிப்பு. கிங் சாம்பர் போதுன்னா பரலோகம் போகிறதுக்கு, இது பூமிக்குரிய ஆசீர்வாதம் பூலோக ரட்சிப்பு. ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை இங்கே நின்று தெரிஞ்சு சத்தியம் தெரிஞ்சது தெரியும். இப்போ உங்களுக்கு சத்தியம் வர உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் பார்த்தீங்களா. ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இருக்குது, பூமியில் உயிர்த்திருந்துருக்கலாம் பரலோகம் போனாலும் போகலாம், ரெண்டு விதம் ஆசீர்வாதம் தெரியுது. இஸ்ரேல் ஜனங்கள் வாய்ப்பு இழந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இல்லைங்களா. மூணு வழி இப்போ நமக்கு தெரியுதாப்போ அதுதான் சகோதரம் இந்த இடத்துல நின்று பார்க்குறப்ப அந்த மூணு வழி தெரியும் நமக்கு சகோதர சோழ. இதுதான் வந்து பரலோக ரட்சிப்பு பூலோக ரட்சிப்பு, பரலோக ரட்சிப்பு பூலோக ரட்சிப்பு இந்த இடத்துல நின்று கவனிப்பாங்க அன்பாந்த சகோதர சோழ. 2 தீமோத்தேயு 1:10 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனை அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இதெல்லாம் சகோதர சொல்ல இப்போ இயேசு மூலிமா இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. இயேசு மூலிமா இந்த ரெண்டு வாய்ப்பு கூட நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க அன்பாந்த சகோதரத்தில். அப்படி இருக்கும்போது சரி, இப்போ வந்து கிராண்ட் கேலரி ஃபஸ்ட்டு மேலே ஏறலாங்க. கிராண்ட் கேலரி அப்படின்னு சொல்லும்போது அன்பாந்த சகோதர சொல்ல இந்த கிராண்ட் கேலரி வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏறி வர நெருக்கமான பாதை கிடையாது. இது கொஞ்சம் விசால் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்லா ஈஸியாக ஏறலாம். ஆனால் ஸ்டெப்ஸ் கிடையாது, ஓட்டைகள் தான் இருக்கும், துவாரங்கள் இருக்கும், அது பிடிச்சி பிடிச்சி ஏறணும், தடவி 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 பிடிச்சி பிடிச்சி மேலே ஏறணும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்ன அந்த ஃப்ரீனஸ்க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அன்பாந்த சகோதர சொல்ல கலாத்தியர் 5:1 வாசிங்க. ஆனப்படிகள் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதி நிலைக்கு நிலை கொண்டு, பாவத்துக்கு அடிமையாக இருந்த மனுஷ நிலை, இப்போ நம்ம என்ன நீதின் வஸ்திரம் போத்தப்பட்டு பாவத்திலிருந்து வெளியாக சுயாதீனத்தை பெற்றுக்கொண்ட நிலையை குறிக்குது. அதுதான் அந்த கொஞ்சம் விசாலமாக மேலே நல்ல ஃப்ரீயாக அந்த பாதை இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். இன்னும் வசனம் வாசிச்சிங்கன்னா இந்த விடுதலை எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 8:38.
நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார்.
யோவான் 8:38. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யா விடுதலையாவே. ஒன்று யோவான் 1 சரி, குமாரன் உங்களை விடுதலையாக்குற மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக, அந்த வசனத்தின் படித்த அன்பாந்த சகோதர சொல்ல இயேசு மூலியமாக தான் நமக்கு விடுதலை நமக்கு கிடைச்சி. இந்த பாதை 38 இல்லையா, 36 சரி. ஆகையால் குமார் உங்களை விடுதலையாக்குன மெய்யாகவே விடுதலையாக சகோதர சொல்ல, அது விடுதலை வந்து என்னென்னா இயேசு மூலிமா தான் நமக்கு அடிமை பாவத்து நிலையிலேருந்து விடுதலை கிடச்சி வந்தது. அதெல்லாம் அந்த இடத்துல வந்து இது நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய இடமா இருக்குது. அன்பான சகோதர சொல்ல இந்த பாதையில் ஏறி வரும்போது இந்த இயேசு மூலியம் நம்ம மெய்யான விடுதலை பெற்றவர்களாக இருக்கும். பாவத்திலேருந்து விடுதலை ஆயிடுச்சு, சாபத்திலேருந்து விடுதலை ஆகிட்டோம் இல்லைங்களா, அடிமைத்திலேருந்து விடுதலை ஆகிட்டோம், எல்லா விடுதலையும் குறிக்குது. இந்த கொஞ்சம் ஏறி ஃப்ரீயாக ஏறி வர்றதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் வசனம் வாசிச்சின்னா கலாத்தியர் 3:24 வாசி. இந்த எதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவதற்கு அப்படின்னா இதில் வந்து ஏற முடியும் நம்மளால், இது வந்து நம்ம ஸ்டெப்ஸே இல்லை ஏற முடியுமானா, இல்லை போக போக நான் பிடிச்சி பிடிச்சி ஏறிடலாம் நம்பிக்கை வரணும் விசுவாசம் வரணும் இல்லைங்களா. இவ்விதம் விசுவாசம் எப்படின்னா, இவ்விதம் நான் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்படுறோம், நீதிமானாக்கப்படுறது நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாக இருக்குது, வாத்தியார். நமக்கு வந்து நியாயப்பிரமாணம் வந்து நமக்கு ஒரு மாடலாக இருக்குது. பாருங்கள் இவங்க இது மாதிரி யோசிச்சு தான் இப்போ ஏறா விட்டாங்க, இது நான் அடைச்சிருச்சு இந்த வழியை, நம்மளால் ஏற முடியும் அப்படின்னு விசுவாசம் இந்த இடத்துல நினைக்கிறேங்க, விசுவாசிக்கிற இடமா இருக்குது. சரி விசுவாசிச்சு நான் ஏறுறோம், ஆனால் படிக்கட்டு இல்லையே, சின்ன சின்ன துவாரங்கள் ஓட்டைகள் தான் இருக்குது, எப்படி ஏறுறது அப்படின்னா, அது வந்து எப்படின்னா இந்த இடத்துல ஓட்டை இருக்குன்னு தடவி பார்க்கணும், கண்ணில் பார்க்க முடியல, தடை தடை பார்த்து பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டு அப்போ எக்கி ஒரு காலை ஊனி இன்னொரு மேலே ஏறி இந்த இடத்துல நீவி பார்க்கணும், அப்படியே ஓட்டையை தொடை தொட்டுட்டு மேலே ஏற்றி வரணும் இல்லைங்களா. அது எது கடையிலன்னு பார்த்தீங்கன்னா சன்பாந்த சகோதர சொல்லு 2 கொரிந்தியர் 5:6 வசனம். பார்த்தீங்களா, நாம் தரிசனத்து நடவாமல் விசுவாசம் நடக்கிறோம். கண்ணில் பார்த்து அந்த ஓட்டையை பிடிச்சி ஸ்டெப்பை பிடிச்சி ஏறல, நம்ம தரிசனத்தினால் விசுவாசம் இந்த இடத்துல ஓட்டை இருக்கும், இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு எதாவது நமக்கு இருக்கும், பிடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று இருக்கும், பிடிச்சிட்டாங்க, இப்போ ஏறி வந்த காலில் ஒரு ஓட்டை கால் ஓடிக்கணும், அப்புறம் இங்கே ஒரு ஓட்டை இருக்கணுமேன்னு கால் வைக்கிறாங்க, இப்படி மாறி மாறி ஏறி ஏறி மேலே ஏறுறது. நாம் தரிசனத்து நடவாமல் விசுவாசம், ஸ்டெப்ஸை கண்ணில் பார்த்து ஏறி வரல, தடவி தடவி பற்றி ஏறுறது. அதான் சகோதர சொல்ல இந்த ஸ்டெப்ஸு நான் தரிசனத்தின் இந்த ஏறி வரவங்க யாருமே விசுவாசத்தில் தான் ஏற முடியும். இயேசு பக்கத்தில் கண்ணில் பார்த்தோ இயேசுகிட்ட பேசியோ இங்கே நீங்கள் செஞ்சு காட்டுங்க அற்புதம் என்ன நான் நம்புறதா வரணும் முடிப்போம் அப்படிலாம் வரல நம்மலாம். இயேசு முன்னப்பண்ண யாருன்னே தெரியாது, இயேசு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நம்ம தேசத்தை சேர்ந்தும் கிடையாது, ஆனால் அவர் மேலே ஒரு விசுவாசம் வச்சுருக்கோம் நம்ம இல்லைங்களா. அதை நம்ம தரிசனத்தினோட விசுவாசம் நடக்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அதை கர்த்தர் சொல்கிறாரு, தோமாட்ட சொல்கிறாரு, தோமா இன்னொருத்திருக்காங்க நீ கண்டு தான் விசுவாசிச்சா, காணாமல் விசுவாசிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படி சொன்னார். அந்த ஜனங்கள் தான் நாம் அன் புறச்சாதிலிருந்து வந்தோம் நம்மளாம் இல்லைங்களா. சௌரவ் சொல்ல பாருங்கள், நாம் தரிசித்தினுடன் விசுவாசம் நடக்கிற நடக்கிறவளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்படி வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தோடனே இந்த இடத்துல மூணு கிரேனைட் கல் இருக்குது. அது வந்து என்ன சொல்லுவான்னா கிரேட் ஸ்டெப்ஸ் அப்படி சொல்லப்படுது. சகோதர சொல்ல இது வந்து இந்த இடத்துல நின்று பார்க்கலாங்க. இந்த கிரேனைட் கல் குனியதுக்கு முன்னாடி இதை நின்று பார்க்கலாம். இது நாம் குனியலாமா வேணாமா, முடியுமா முடியாதா, அது யோசிக்கிற இடம் இந்த இடம். அது எதுக்கு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா சகோதர சொல்ல ஏ லூக்கா
14வது அதிகாரம் 28வது முப்பதாவது வசனம் வரைக்கும்.
இல்லைங்களா, பிளான் பண்ணி கட்டணும். இதுக்கு இது இந்த அளவு இவ்வளோ தான், இவ்வளோ தான் கட்ட முடியணும், இது மேலே எக்ஸ்ட்ரா போடக்கூடாது, பிளானோடு இருக்கணும். அப்போ பாருங்கள், உங்களில் ஒருவன் கோபுரம் கட்ட மனதாக இருந்தால் நல்ல பிளான் பண்ணி நம்ம அமௌண்ட் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே முடிக்குன்னு சொல்லி அதை பொருளுக்கெல்லாம் வாங்கி சின்ன வீடாக பெரிய வீடாக கட்டணும். அப்போ தான் பிளான் பண்ணி கட்டணும். அந்த மாதிரி கட்டலன்னா என்னன்னா கோபுரம் கட்ட மனதாக இருந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன். அப்படி கணக்கு பார்க்காத கட்டிட்டான்னா எப்படி இருக்குன்னா வீடு பூச்சி பூசாத வீடு பாதி நின்று போச்சுன்னா எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, பார்க்குற எப்படி சொல்லுவாங்க, குட்டிச்சவர் மாதிரி நிற்கும் இல்லைங்களா. பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ எப்படி கட்டு நினச்சா அப்போ பாதி நின்று போச்சு, வீடு வந்து ஒரு ஏளனமாக நின்றுச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்க. அப்போ பாருங்கள், வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே செல்லும் செலவை கணக்கு பார்க்கும். இந்த வீடு நம்ம கட்டுனா எவ்வளோ செலவாகும், நம்மள்ட்ட என்ன பணம் இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, நம்மள்ட்ட என்ன முடி திராணி என்ன இருக்குது, இந்த திராணிக்கு நம்மளால் முடியுமா, அப்போ நம்ம திராணிக்கு என்ன முடியுமோ அதை கட்டிக்கணும் இல்லைங்களா. இது போல் அந்த செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். அது போல் அன்பாந்த சகோதர சொல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்துட்டீங்க, கோபுரம் கட்ட மனதாக இருந்து இல்லைங்களா வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்படியே போயிடலாமான்னு நினைக்கூடாது இல்லைங்களா. மேற்கொண்டு உள்ளே பிரவேசிக்கணும். சத்தியம் கேட்டாச்சு, கஷ்டப்பட்டு ஏறி விசுவாசிச்சு ஏசு மேலே விசுவாசிச்சு வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் எதுக்காக விசுவாசிச்சேன் நான், அவர் கூட இருக்குதானே, அவரோட சந்தோஷமாக இருக்குதானே, அவர் முகமுகமாக காணதானே நான் வந்தேன் நான் அப்படி சொல்லிவிட்டு அந்த விசுவாசம் மனசில் இருக்கணுங்க. மனசில் இருந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு போகணுங்க இல்லைங்களா. இதுக்குள்ளே பிரவேசிக்க முயற்சி எடுக்கணும் அன்பாந்து. அதை செல்லும் செலவை கணக்கு பார்க்கடவன் அப்படி சொல்லப்படுது சகோதரர் சொல். அதை கத்த சொல்கிறாரு, விருப்பப்பட்டால் உள்ளே வாங்க அப்படி சொல்கிறார், இல்லைன்னா அப்படியே போயிருங்க இல்லைங்களா. அந்த மாதிரி சொல்கிறார் அன்பாந்த சகோதரர் சொல். அது எப்படின்னா அது என்ன, மூன்று முறை குனிஞ்சு குனிஞ்சு வரணும், மூன்று ஸ்டெப்பு இல்லைங்களா. அந்த மூன்று ஸ்டெப்பு ஏன் குனிஞ்சு குனிஞ்சு வரணும்னா, அந்த மூன்று ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயேசு மேல் விசுவாசம் வச்சு வந்தவங்க இந்த மூன்று ஸ்டெப்பு குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சா தான், மூன்று ஸ்டெப்பு பயன்படுத்தினாதான் நீங்கள் வந்து ராஜாவின் அருகில் போக முடியும். ராஜா யார், பிதாவாகிய தேவன் இல்லைங்களா, இயேசு இருக்கிற இடம் இல்லைங்களா. அன்பாந்த சகோதர சொல்ல தேவனுடைய இடம் பரலோகம், இதுதான் பரலோகத்துக்கு அடையாளம். சகோதர சொல் இது வந்து ராஜா, அது நம்ம ராஜா பூமி ராஜா இயேசு தான் இல்லைங்களா. இப்போ எல்லாத்துக்கும் மனுக்குலத்து எல்லாத்துக்கும் எல்லா சர்வத்துக்கு இயேசு தான் ராஜாவாக இருக்கிறார். சகோதர சொல் இந்த ராஜாவின் அருகில் போகணுன்னா இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இந்த இடத்துல மூணு முறை குனியதுக்கு ரெடியாக இருக்கணும். அது என்ன மூணு முறைன்னா மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம்.
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து பின்பற்ற கடவன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு தன்னைத்தான் வெறுக்கணும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஒரு முறை குனி தன்னைத்தான் வெறுக்கணும். மொதல் ஒன்று பணிஞ்சிக்கோ தாழ்த்திக்கோ ஒன்று இல்லைங்களா. இப்படியே போகிறது வழி இருக்கா பாருன்னா இடிச்சு தான் நிற்கணும், இப்படியே பின்னாடி தான் போகணும் இல்லைங்களா. சகோதர அப்போ என்ன தாழ்மை காட்டணும், எப்படியோ அப்படியே மனுஷனாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண அப்படியே குனிணுங்க, குனிஞ்சு தன்னைத்தான் வெறுக்கணும், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குனியணும். குனிஞ்சு உள்ளே போயிட்டு எந்திரிக்கணும். அப்புறம் அப்பையும் போக முடியாது இடிக்குது. அப்புறம் சிலுவேடு இன்னொரு முறை குனியணும். குனி எழுந்துச்சுன்னு சிலுவை எடுத்துட்டேன் அப்படின்னா அப்பயும் போக முடியல. அப்போ நடக்கிறதுக்கு முயற்சியாடு. சத்தியத்தின் மித்த பாடுகளை வாங்கிட்ட நம்ம பாடுகள் வந்தோடனே பாடுகளில் சத்தியத்தில் நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும், அடிச்சுட்டு பின்பணும். இன்னொரு முறை குனி இல்லைங்களா. அப்போ மூன்றாவது முறை குனியும் போது தான் அந்த ராஜா நாரில் என்ட்ரா முடியும் இல்லைங்களா. அதான் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து அவரை பின்பற்றுறது கிறிஸ்துவை பின். மூன்று ஸ்டெப்ஸ் அன்பான சகோதர சொல்ல இந்த கிரானைட் கல் குனிஞ்சு குனிஞ்சு இருந்திருக்குது. இந்த மூன்று ஸ்டெப்பு கடந்து வரும்போது அந்த ராஜாவின் அறைக்குள்ளே உள்ளே பிரவேசிச்சிடலாம் அன்பான சகோதர சொல்ல. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா அறைக்குள் வந்துட்டிங்கன்னா ஒரு சவப்பெட்டி வந்து ஓப்பனாக இருக்குது, மூடி இல்லாத இருக்குது. அப்படின்னா இவளுக்கு சாவேன் இல்லைன்னு அர்த்தம், அழியாமிக்கில் போயிட்டான்னு அர்த்தம். புரியுதுங்களா? மரணம் கிடையாது, ஓப்பன் ஆயிடுச்சு, சவப்பெட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. இவங்களை வந்து உயிர்த்துட்டாங்க, அவ்வளோதான். இவங்க இனிமேட்டு இவங்க சாவே கிடையாது, இவங்களுக்கு அழியாமிக்கில் போயிட்டாங்க. நித்திஜீவன் கூட சாவுன்னு இருக்குது இல்லைங்களா, நினச்சா சாவு அடிச்சலாம் தேவன் நினச்சா, ஆனால் இவங்களை சாவிட்டு சாவுன்றது கிடையாது, லைஃப்பில் இல்லை இனிமேட்டு, அவ்வளோதான். மரணமே இல்லை, பிதாவக தேவன் இயேசு மாதிரி சபை மாறிடும் இல்லைங்களா. யாருன்னு இருந்தாலும் அந்த இடத்துக்கு வரணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்தாகணும் இல்லைங்களா. அதான் ஓப்பனாக இருக்கிற சவப்பெட்டி, அது உள்ளே இருக்குது அன்பாந்த சகோதர சொல்ல. அது மாதிரி வரணும்னு அன்பாந்த சகோதர சொல்ல, நாம் வந்து உள்ளே வரும்போது வேறொரு மறுரூபம் ஆகிடணும் இல்லைங்களா சகோதர சொல்ல. அது எப்படி மறுரூபம் ஆகணும்னா ரோமர் 12:2 வாசி. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகனாலே மறுரூபமாங்க. அப்படின்னா உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வேஷம் போடக்கூடாது, நம்ம என்னென்ன நம்மளை புதுப்பிக்கணும் அப்படின்னு நம்மளால் முடியும்னு தான் தேவன் செய்கிறாரு இல்லைங்களா. அப்போ நம்மளால் முடியும் போது நம்ம கண்டிப்பாக நம்ம சரிப்படுறதுக்கு முயற்சி எடுக்கணும், புதுப்பிக்கணும். இல்லை முடியாது நம்மளால், ஆனால் இறங்கி போயிருங்க, திரும்ப ஓட்டை பிடிச்சி இறங்க, ஓட்டை பிடிச்சி இறங்கிருங்க, அவ்வளோதான். இறங்கி போ, கொஞ்சம் மிஸ் ஆனால் சீக்கிரமாக இறங்கிடலாம் இல்லைங்களா. அது என்ன, அதுக்கு என்ன அடையலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏறி வரவங்க வந்து சத்தி நல்லா தெரிஞ்சு ஏறி வரவங்க வந்து தப்பு செஞ்சிட்டாங்கன்னா இல்லைங்களா, துணிகரமாக தப்பு செஞ்சாங்கன்னா ஸ்வைன் வந்து ரெண்டாம் மரம், புரியுதுங்களா. இரண்டாம் மரத்துக்கு அடையாளங்க, வலிக்கிட்டு வந்து ரெண்டாம் மரத்து வந்து விடுவாங்க, மீண்டும் அந்த குளிக்கே வந்து விடுவாங்க, அது இரண்டாம் மரத்துக்கு அடையாளங்க அன்பாந்த சிவர சொல்ல. அதனால தான் நிதானமாக செல்லும் செலவு கணக்கு பார்த்து தேவனுடைய சத்தியத்தை நல்லா தெரிஞ்சு ஏற்கனவே இழந்திருக்காங்க இவங்க. இங்கே ராணி நிறம் இருக்குது, இங்கே ராஜா நிறம் இருக்குது, ராஜா நிறைய போது இப்படி தான் ஸ்டெப்ஸ் இருக்கணும், இதில் ஏறி வரணும், இந்த இடத்துல நம்ம தீர்மானம் எடுக்கணும், இதெல்லாம் சம்மதம்னா உள்ளே வரலாம் போதுங்களா. இந்த மாதிரி நினைக்கிற ஒரு ஸ்டெப்ஸ் இல்லைங்களா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏறி வர ஸ்டெப்ஸ் அன்பாந்த சிவர சொல்ல. அதை தன்னைத்தான் வெறுத்தின் போது உலக நம்பிக்கைகள் மற்றும் நம்ம இவங்க காப்பாற்று அவங்க காப்பாற்றுவாங்க இது நமக்கு அது காப்பாற்று இதுன்னு நினச்சிட்டு அதெல்லாம் நம்ம காப்பாற்றாது. யார் நம்ம தேவன் தான், நமக்கு எல்லா சகலமும் அவர் தான் வழி நடத்துறாரு இல்லைங்களா. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் சிலுவை சுமப்பது, தன் சுய சத்தத்தை விட்டு தேவ சத்தத்தை முழுமையாக ஒப்பு கொடுக்குறது சிலுவை சுமப்பது அடையாளம். அதனால் பாடுகள் உபத்திரங்கள் நிந்தைகள் எல்லாம் சந்திக்கிறது. பின்தொடர்தல் என்ன எது குறிதுன்னா, சிலுவை துன்பம் வெகு சுலபமாக அதை சுலபமாக எடுத்துக்கொண்டு இயேசுன் அடிச்சோட பின்பற்றுது. சத்தியத்தின் பாடுகள் நிமித்தம் இயேசுன் அடிச்சோட பின்பற்றதுக்கு தயாராக இருக்கணும் அன்பாந்த சகோதர சார். இதெல்லாம் அது கடலமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த ராஜாநாருக்கு வந்தாச்சு, அந்த சவப்பெட்டி திறந்துருக்குது, அதை வந்து சகோதர சார் திவ்ய சுவாபத்துக்கு பங்கெடுத்ததுக்கு அடையாளமாக இருக்குது. அழியாமிக்கில் போயிட்டாங்க அவங்க எல்லாரும். 2 பேதுரு 1:4 வாசி. ரெண்டு பேதுரு 1:4 வசனம். இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டு தப்பி, அநேக இச்சைகள் இருக்குது, அதெல்லாம் தப்பிச்சு வந்துருக்குறோம். மகா மேன் அருமையமான வாக்குத்தத்தை நமக்கு இருக்குது, அதுக்கு அது மேலே வரதுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த திவ்ய சுவாபத்தில் நம்ம பங்குலாம் மாறிடுறோம். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 2:10 வாசி. அப்போது மரணப்பிரிந்த உண்மையாரு, அப்பொழுது ஜீவகிரீடம் இல்லைங்களா. மரணப்பிரிந்த உண்மையா இருந்தீங்கன்னா ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் வசனம் வந்து வெளிப்படுத்தல் 20:6 வாசி. இதான் முதலாம் உயிர்த்தல் பங்குடைய ஜனங்கள், பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவங்க சாக மாட்டாங்க, இரண்டாம் மரணத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனி மரணமே உங்களுக்கு கிடையாது, அழியாமல போயிடுவாங்க. அது இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படி சொல்லி பாக்குறோம் சகோதர சொல்ல. இது அழியாம ரோமர் 2:7 வாசி. ரோமர் 2:7 வசனம்.
கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்.
அதுல மகிமை கனம் அழியாமை தேடுவது நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போன நற்கிரியை செய்கிறவர்களுக்கு ஜனங்களுக்கு அன்பார்ந்த சகோதர சொல்ல. அது மட்டும் இல்ல, 1 கொரிந்தியர் 15:53-54 வசனம். அழிஞ்சு போற இந்த சரீரம் இப்ப அழியாமை தரிச்சு கொள்ளும், அதாவது மரணமே கிடையாது, அழியாமை தரித்துக் கொள்ளும். அதே போய் வெளிப்படுத்தல் 1:18. இயேசு சொல்கிறேன், நான் மறிச்சாலும் என் சதா காலம் உயிரோடு. இயேசுடைய கலர் கூட என்ன ஓப்பனாக தான் இருக்குதுங்க இல்லைங்களா, இனி சாக மாட்டேன் இல்லைங்களா. மருது ஏதோ சதா காலம் உயிரோடு இருக்கு, இனி மரணம் எனக்கு கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதே போல் இன்னும் வசனம் வச்சுன்னா யோவான் 5:26 யோவான் 5:26. குமாரன் எப்படி தமிழ் தமிழ் ஜீவனோடு மாட்டார், நித்தி அழியாமைக்குள்ள போயிட்டாரோ அதே போல நாமளும் அதே மாதிரி தேவன் செஞ்சிருக்காரு, நாமளும் அழியாமைக்குள்ள போறதுக்கு அருள் செய்திருக்காரு சொல்லி பார்க்குறோம் அன்பாத சகோதரர். சரி, இது ராஜா நிறைக்கு போயாச்சு சகோதரர். இதெல்லாம் வந்து இந்த ஸ்பேசஸ்ல வேற இதெல்லாம் இது பொறுமையில் வராது. இது வந்து வேறு எது குறிக்கிறதுங்க, இதெல்லாம் ஸ்டார்ஸ் குறிக்கிறது. இதெல்லாம் இது வந்து இது சும்மா படம் வரைஞ்சி காட்டுக்குது. பிரமிட்ல வந்து இந்த இது மட்டும்தாங்க, பிரமிடோட அமைப்பு பிரமிட்ல வந்து இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லைங்க. இது மட்டும் தான் பிரமிடுக்குள்ள அமைப்பு, இது மட்டும்தான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது அன்பாந்த சோரை சொல்ல. சரி, இப்போ வந்து என்னாச்சா, ராஜன் நிறைய பார்த்தாச்சு. இப்போ என்னாச்சுன்னா இப்போ அடுத்து ராணி நிறைய பார்க்கலாம். ராணி நிறைய எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து இவருக்கு ரொம்ப உயரம் கம்மியாக இருக்குங்க. எப்படி ஒன்றா, இப்படி ஒரு குனிஞ்சா மாதிரி இப்படி தான் வருவாங்க, இப்படியே வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு அப்புறமேட்டு கீழே ஒரு இறங்கி வரும், அப்போ நின்றுக்கலாம், நின்று நடந்து போகலாம் உள்ள, அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இது எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பார்ந்த சகோதர சொல்ல, ஏன் அந்த இதில் குனிஞ்சா மாதிரி இப்படி வரணும் அப்படின்னா, யார் இப்படி குனிஞ்சு நடப்பாங்கன்னா, கை காலுக்கு விலங்கு போட்டால் எப்படி இருக்குங்க, அவங்களாம் யாருங்க, அவங்களாம் அடிமைகள் இல்லைங்களா, கைதிகள் அடிமைகள் கூட சொல்லலாம். இப்படி கை கால் சேர்ந்து விலங்கு போட்டுருவாங்க, அப்படி இப்படி தான் நடப்பாங்க அடிமைகள், இப்படி தான் நடப்பாங்க இல்லைங்களா. அது போல் கை காலில் கட்டு விலங்கு போட்ட மாதிரி அடிமைகள் இப்படி தான் நடப்பாங்க. அதுபோல் இது உலக ரட்சிப்பு, 6000 வருடம் சாத்தானால் அடிமைப்பட்ட உலகம் எல்லாம் இப்படி நடந்து வந்துட்டுருக்குறாங்க இல்லைங்களா, எல்லாம் இப்படி வந்துட்டுருக்குறாங்க. குடிஞ்ச மாதிரி வரணும், வந்து அடுத்து வர 7000 வருஷத்தில் நிமிந்துடுவாங்க. ராஜ்யம் ஸ்டார்ட் ஆனால் எல்லாத்துக்கும் விமோச்சனம் இருக்குது, எல்லாத்துக்கும் விடுதலை இல்லைங்களா. எல்லோரும் நித்திய ஜீவனில் போயிடுவாங்க, மீண்டும் ஏதேன் தொட்டம் போல் பூமி முந்தின சிரிக்குமார் எல்லாம் நிமிந்து நடந்துடுவாங்க. அதுக்கு இது அடையாளமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஸ்டெப்பு போட்டுருக்கு பாருங்க, சின்னதாக போட்டு இந்த இடத்துல பெருசு பண்ணியிருக்காங்க பாருங்க, தெரியுதா, கொஞ்சம் சின்ன ஒரு டாட் மார்க் கீழே இறங்கி வருது சகோதர சொல்ல. இது போல் இது அமைக்கப்பட்டிருக்குங்க. அது வந்து என்ன, பூமிக்குரிய ரட்சிப்பு. ராணி நிறைய வந்து பூமிக்குரிய ரட்சிப்புக்கு அது அடையாளமாக இருக்குது அன்பார்ந்த சகோதர சொல்ல. ரோமர் 6:17-20
முன்னே
நீங்க பாவத்துக்கு அடிமையாக இருந்தும், பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்த காலத்தில் குனிஞ்சாம இருந்தது, இப்ப நீதிக்கு அடிமையான அப்படியே இப்போ விடுதலை, பாவத்தில் விடுதலை ஆக்கப்பட்டுருவாங்க அன்பார்ந்த சகோதர சொல்ல. அப்போ 6000 வருடம் தீமையின் வாழ்க்கை, அடுத்து ஒரு 1000 வருஷம் 7000 வருஷத்தில் அடுத்து ஒரு 1000 வருஷம் எல்லாத்துக்கும் ஒரு விடுதலையின் வருஷம் இல்லைங்களா, ஜூப்ளி, கிராண்ட் ஜூப்ளி இல்லைங்களா, அதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மனுக்குள்ள எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள், அந்த கவலை கண்ணீர் வேதனை எல்லாமே அற்றுப்போகிற ஒரு காலம் வருது அன்பார்ந்த சகோதர சொல்ல. அதான் ஏசாயா 13:12. ஏசாயா 13:12 பார்த்தீங்களா, புருஷனை பசும் பொண்ணிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்தில் அபூர்வமாக்குவேன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஓப்பீரின் தங்கம் போல சோதிக்கப்பட்டு ஜொலிக்க ஆரம்பிச்சிடாங்க மனுஷங்கள்லாம். பல சோதனை, அந்த குனிஞ்சு வந்து சோதனையெல்லாம் சந்திச்சு இவங்களுக்கு சத்தியம் போதுங்க, சத்தியத்துலலாம் தேறி இவங்க வந்து அந்த ஓப்பீரின் தங்கம் போல மின்ன ஆரம்பிப்பாங்க அன்பார்ந்த சகோதர சொல்ல. மனுஷன் ஓப்பிரின் தங்கத்தில் அபூர்வமாகன்னு சொல்கிறாரு. யோபு 23:10 வாசிங்க. யோபு 23:10 வசனம். அதை நான் போகும் வழியாக அறிவா, என்னை சோதித்தபடி நான் பொன்னாக விளங்கும். இதில் தப்பிச்சு வருங்க அவங்களாம் உலக ஜனங்கள். அப்போ நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லு. இங்கே கூட அவங்க மிஸ் பண்ணாலும் வழிகிட்டு இங்கே தான் விழுணும், ரெண்டாம் மனம் தான் இல்லைங்களா. சகோதர சொல்லு பாருங்க, இதில் கூட போயிட்டு உள்ளே போகாத திரும்ப ரிட்டன் வெளியே வந்தான்னு என்னாயிருங்க, கீழே தான் விழுவானுங்க இல்லைங்களா. உலகத்தில் கூட உயிர்த்தெழுந்து வந்தும் கூட கஷ்டப்பட்டு வந்தும் கூட கடைசி சத்தியத்தை நடக்காத திரும்ப பின்னிட்டு போனாங்கன்னா வழிகிட்டு வந்து ரெண்டாம் மனம் ரெண்டாம் மனத்துக்கு போயிடுவாங்க. அன்பாந்த சகோதர சொல்ல இன்னும் வசனம் வாச்சின்னா சங்கீதம் 22:27 வாசி. அதில் பூமியின் எல்லைகளை நினைவு கூர்ந்து கர்த்தெடுத்து திரும்பவும் ஜாதிகளுடைய சந்ததியெல்லாம் உமது சமூகத்தை தொழுதுகொள். எல்லாரும் வந்து தேவனே ஒருவர் தான், எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தான், இயேசோட ஒரே பிறனுக்கும் அவதான் ராஜான்னு சொல்லி உலகமே தெரிஞ்சுக்கொள்வார்கள். கர்த்தரை தொழுது கொள்வார்கள் சொல்லி பார்க்குறோம். அவர் சமூகத்தில் வந்து தொழுது கொள்வார்கள் சொல்லி பார்க்குறோம். அன்பாந்த சகோதர சொல்லு அப்போ தான் கர்த்தருடைய ராஜ்யம் பூமி ஃபுல்லாக யுகாயுகம் வரைக்கும் போகுது. அன்பாந்த சகோதர சொல்லு சங்கீதம் 22:28 வசனம். சங்கீதம் 22:28 அந்த ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் இல்லைங்களா. ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடு சொல்லி பார்க்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல இப்போ இந்த பிரமிடு யாரை பற்றி பேசுது? தேவனுடைய சத்தியத்தை பூர்ணமே பூர்வ நல்லா ஃபுல்லாக பேச பார்த்தீங்களா. அதான் சவர சொல்ல இதுதான் எகிப்தில் இருக்கிற நினைவு ஸ்தம்பம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி அந்த பிரமிடு யார் கட்டினான்னு தெரில. இந்த பிரமிடை கட்டுறதுக்கு எந்த மனித சக்தியால் முடியாது. ஒருவேளை தேவனே கட்டியிருக்கலாம், பூமி சிருஷ்டிக்கிறப்ப கூட உண்டாக்கியிருக்கலாம், தேவன் தூதலை வச்சு உண்டாக்கியிருக்கலாம் அந்த பிரமிடை. ஏன்னா மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. இது வரைக்கும் யாராலும் கற்பனை கூட எட்ட முடியாத அளவுக்கு பிரமிடு கட்டப்பட்டிருக்குது. சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா இந்த பிரமிடோட மகிமையை ஒழிக்கிறதுக்காக இது மாதிரி நிறையா பிரமிடு அங்கங்கே வச்சாங்க. அதோட இது ஒன்றா இருக்கட்டுன்னு சொல்லி புரிதுங்களா. இதே மாதிரி தான் உலகத்தில் தேவனுடைய திட்டம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய கடவுள் நிறைய வேதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு புரிதுங்களா. அததுக்கு ஒரு கதைகள் அததுக்கு ஒரு பாரம்பரியங்களாக பேசிட்டுக்கிறாங்க தெரியுங்களா. அதுனா நிறைய பிரமிடுகள் இருக்குது, அதில் பிணங்கள் வைக்கிற இடம், செத்து போனங்கிறது இருக்கிற இடம் அது இல்லைங்களா. இது மட்டும்தான் தெய்வீக திட்டம். இது தேவன் ஆரம்பித்த பிரமிடு. அன்பாந்த சகோதர சொல்ல இது மனிதன் அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரமிடோட மகிமையை குறைக்கிறதுக்காக இது மாதிரி குட்டி குட்டி பிரமிடு நிறைய அமைச்சிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் சாத்தனுடைய கிரி, இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற கிரி. அன்பாந்த சகோதர சொல்ல இது குறித்த சப்ஜெக்ட் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், இது நிறைய விஷயங்களுக்கு தெரியும். ஒரு மணி நெட் இது டீட்டெயிலாக வேணால் நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் உள்ளே நெட்லேயே பார்த்தலாம், உள்ளே எப்படி ஏறி வராங்களாம் பார்க்கலாம் நீங்கள். சகோதர சொல்ல பொறுமுடி கட்டவங்களான தேவன் தான் ஆசிர்வதிப்பார். ஆமென்.